പരലോക ദൈവത്തെ ഇവിടെ പരിശുദ്ധ ലോകത്തിനായി തൊടുകയാണ്. രണ്ടു പേരുള്ളത് മൂന്ന് പേർ എന്നുടേ ലാഭത്തിലെ എങ്കേ കൂടിയിരിക്കുന്നു അങ്ങേ അവർ മത്തിയിലെ ഞാൻ ഇറക്കറി രണ്ട് വാക്കുറിത്തവരെ ഉടെ വാത്തിൻപടിയ നീർ എങ്ങൾ മത്തിയിലെ എഴുന്തടിയിരിക്കുന്നത് എന്നതുതാൻ നമ്പിക്കുന്ന ഉമ്മ തേടിത്താൻ ഞങ്ങൾ വന്നിരിക്കോ കത്താവിന്റെ നാല് ഉടനെ സിത്തമ്മകൾ മത്തിലെ ചെയ്യപ്പെടുവത് പിതാവും പരിശുദ്ധപ്പെടുവതാക മഹിമപ്പെടുവതാക ദേവാവിയടവരെ എങ്ങൾക്ക് പോതീകപ്പ യേശുവിന്റെ ലാഭത്തിൽ വേണ്ടിക്കുള്ള ഒരു നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ദാവുകാരൻ. സ്തോത്രം ദാ തിരുമുകളോ കത്തരുടെ വാത്തികളെ നാം കർത്തായി കടതിശലോത് ഒന്ന് സാമുവേൽ പുസ്തകം മുതലാവത് അധികാരം മുതലാവത് വസ്ത്രത്തിലിരുന്ന് നാം വാസിപ്പോമേ. ഒന്ന് സാമുവേൽ മുതലാവത് അധികാരം മുതലാവത് വസ്ത്രത്തിലിരുന്ന് നാം വാസിക്ക കേൾപ്പോമേ.
எப்ராயீம் மலத்தேசத்தில் இருக்கிற சோபீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராமியன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கத்தரின் ஆசாரியனான ஏலியின் இரண்டு குமாரனாகிய ஒப்பினியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டுக் கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கத்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கத்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான்.
அதிகமாக நாம் வாசித்த வேத பகுதி அதிகமாக நாம் தெரிந்து கொள்ற வேத வசனங்கள் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ராயீம் மலை தேசத்திலிருந்து எல்கானா என்கின்ற ஒரு மனிதனை குறித்தும் அவளுடைய மனைவியாகிய அன்னாளை குறித்தும் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே நாம் பார்த்தோமே. எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெரிந்தாள், மற்றவள் அன்னாள் என்பதை நாம் அறிவோமே. பெரிந்தாக்கு பிள்ளை இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. கத்தர் அவள் கற்பத்தை அடைந்திருந்தார் என்று வேதம் சொல்றது. கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படியாக இருக்கிற காலகட்டத்தில் எல்கானா கத்தருக்கு பலியிட போகும் நாட்களிலே தேவனுக்கு பலி செலுத்துவன். அவன் பலி செலுத்தின நாட்களிலே ஐந்தாம் வசனம் சொல்றது, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். சரி, எல்கானா அன்னாள் என்கின்ற குடும்பத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவன் விரும்பும் குடும்பம். பக்தி உள்ள பரிசுத்த குடும்பங்களை தேவன் விரும்புகிறார், நாடுகிறார், தேடுகிறார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இன்றைக்கு நாம் வாடுகிற இந்த காலகட்டங்களிலே தேவ பக்தி அற்று போகிற காலம் இது. கடவுள் நம்பிக்கை குறைந்து கொண்டு போகிற காலம் இது. இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற, நம்புகிற குடும்பங்கள் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து தங்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலும் சமூகத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் வேண்டும் என்பதே கர்த்தருக்குள்ளே நான் கொண்ட நோக்கமும் இப்படி நான் பேசுறதுக்கு வந்த காரியமாகும். பல நாட்கள் நான் குடும்பங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி என் மனசில் ஆண்டவர் ஒரு மறுபத்து தந்திருந்தார். ஆனால் அதற்குரிய பொருத்தமான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை. குடும்பங்களை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்பை காலத்தில் பிறந்த ஜெபக்குமார் எழுதின ஒரு புத்தகம், குடும்பங்களை குறித்து எழுதின ஒரு புத்தகமும் என் கையிலே வந்து கிடைக்கவே அதிகமாக அதை யோசித்து குடும்பங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் விரும்பினேன். காரணம், நல்ல குடும்பங்களே நல்ல சபையாகும். கோடலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில் குற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து தேவனுக்கு பரிசுத்தமாக ஜீவித்து பக்தி கொள்ள குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன். என கருமானவர்களே, ஆண்டவரே குடும்பம் என்கின்ற பந்தத்தை ஏற்படுத்தினார். நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி கடவுள் மனைவியாக அவர்களை உண்டாக்கி அவர்களை ஏதேன் என்ற தோட்டத்தில் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவார்களே, ஆண்டவரே முதலாவது குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருங்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அறிவோமே. சரி, இப்படி இருக்க தேவன் குடும்பங்களை உண்டாக்கி இருக்க, தேவன் குடும்பங்களை பாதுகாக்க விரும்ப இன்றைய காலகட்டத்திலே பிசாசு அதிகமாக குடும்பங்களை கெடுகிறான், குடும்பங்களை உடைக்கிறான், குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிறான் என்று வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன். பக்தி உள்ள ஒரு குடும்பத்திலே, பரிசுத்தமான ஒரு குடும்பத்திலே, தேவனை தேடுகிற ஒரு குடும்பத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். தேவனுடைய ஆளுகை அதிகாரம் அங்கே இருக்கிறது. எனக்கு தெரிந்திருக்கிறபடி எந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் தேவனுடைய பூரண அதிகாரம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தின் ஆண்டவராக தலைவராக இருந்து அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆளுகையும் அதிகாரம் இருக்கும் பொழுது தேவ சமாதானம், அல்லது வேதம் சொல்லுகிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பத்திலே குடிகொள்ளும். ஓகே, பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் நாம் வாழுகிற உலகம் பிரச்சனை நிறைந்தது, நாம் வாழுகிற உலகம் வேதனை நிறைந்தது, நாம் வாழுகிற உலகம் பாவம் நிறைந்தது, நாம் வாழுகிற உலகம் தெய்வ பக்தி அற்ற உலகம். ஆகவே இப்படிப்பட்ட உலகத்திலே நமக்கு பிரச்சனை இல்லாம இல்லை, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே குடிகொள்ளும். எப்பொழுதென்றால் ஆண்டவர் இயேசு எந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறாரோ, எந்த குடும்பத்திலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ, எந்த குடும்பத்திலே தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தர் ஊழியக்கார நான் சொல்கிறேன், அந்த குடும்பங்களிலே நம்பிக்கையும் சமாதானமும் நிச்சயமாக இருந்தே ஆகும். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சில குடும்பங்களிலும் குழப்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் சமாதானத்தோடு வாழவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு வாழவே இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வேறுபடுத்திருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய குடும்பங்களாக வாழுகிற நமக்குள்ளும் நம்பிக்கை இல்லாமல் போகுமாக இருந்தால், சமாதானம் இல்லாமல் போகுமாக இருந்தால், அங்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்பது நிதர்சனம் நிச்சயமாகும். ஆகவே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில பல குடும்பங்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்படியே புதிய ஏற்பாட்டிலும் நாம் சில குடும்பங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நாம் கை கொள்ள வேண்டியவர்களும் உண்டு, நாம் கற்றுக்கொள்ள கூடாதவர்களும் உண்டு. இந்த வேதத்தில் நாம் ரெண்டு காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று செய் என்று சொல்லுகிறது, மற்றது செய்யாதே. ஒன்று டூ இட், மற்றது டோன்ட் டூ இட். வேதமே இதுதான் தாற்பயம். தேவன் செய்ய சொல்லுகிறது உண்டு, செய்ய வேண்டாம் என்று சொல்றதும் உண்டு. சோ செய்யக்கூடாதவர்களை நாம் செய்கிறதும், செய்ய வேண்டியவர்களை செய்யாமல் விடுவதும் தேவனுக்கு விரோதமான குற்றமாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம், பிள்ளைகளாகிய நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு அறிவு தெளிவு அடிப்படையாகவே நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் உங்களுக்கு அன்போடு பக்தியோடு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவேன். ஆகவே இந்த நாளிலே வேதத்தில் இருந்து சில குடும்பங்களை நான் எடுத்து காட்டி அவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு தந்த குடும்பங்களிலே தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இந்த பொல்லாத உலகத்திலே நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதே இன்றைய நான் செய்தியின் சாராம்சமாகும். ஆகவே என் கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல போகிற காரியங்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மனதையும் சிந்தையும் அங்கேமிங்கும் அலைய விடாதீங்க. தயவு செய்து நான் சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் நம்மத்திலே செயல்படுவாராக. ஆண்டவருடைய நாம சரி, வேதத்தில் ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே எல்கானா அன்னாள் என்கின்ற ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னவென்றால், எல்கானா ஆண்டவருக்கு பலியிடப்படும் பலியிடத்துக்கு போகும் நாட்களிலே அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பாள். ஏன் அவன் அப்படி கொடுத்தான் சொன்னால், அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. முதலாம் அதிகாரம் படிங்க, ஐந்தாம் வசனத்தை படிங்க, ஒன்று ஐந்து படிங்க. சீக்கிரம்
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான்.
அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்த, டபுள் போர்ஷன். ஏன் எல்கானா அன்னாளுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்றது என்ன? அன்னாளை சிநேகித்தபடியால் எல்கானா ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இதுல இருந்து ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு காரியம் நமக்கு வெளிச்சப்பட்டது என்றால், அன்பு எப்பொழுதும் கொடுக்கும் பார். சோ தேவனும் இந்த தாற்பயத்தில் தான் இயங்குகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஒரே பொறான குமாரன் நமக்கு தந்தது காரணம் என்ன? நம்மேலே அன்பு கொண்டபடியால், தேவன் நம்மேலே அன்பு கொண்டபடியால் தன்னுடைய ஒரே பொறான குமாரனாக இயேசுவை நமக்காக தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் எண்ணிலே உள்ளிலே அன்பு கொண்டார் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஆகவே அன்பு எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை தயவு செய்து மறந்துடாது. மறுபக்கத்தில் பார்த்தால், கொடுக்காமல் நாம் அன்பு கூறவே முடியாது. சோ ஆகவேதான் தேவன், பிதாமாகிய தேவன் பொன்னையும் பொருளையும் நமக்கு கொடுக்காமல் தன் ஒரே பொறான குமாரன், தேவனுக்கு ரெண்டு குமாரர் இல்லை, ஒரே ஒரு குமாரன் தான், அந்த ஒரே பொறான குமாரனையும் உலகத்தை விடுங்க, உனக்காகவும் எனக்காகவும் தந்தரனை இவ்வளவாக உன்னிலும் என்னிலும் அவர் அன்பு கொண்டார். அப்படியானால் தேவன் தன் குமாரனை தந்து என்னிலும் உன்மிலும் அவர் அன்பு கொண்டிருக்கிறார். இந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் நடந்துட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், எல்கானா அன்னாலை சிநேகித்தபடியால் இரட்டிப்பான பங்கு அவளுக்கு கொடுத்தாளா? என கருமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள், யோசியுங்கள். பெரியநாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, ஆனா அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் அவள் மேல வைத்த அன்பு குறைவே இல்லை பார். மனைவிடத்தில் ஒரு குறைவு இருக்குது, ஆனால் அந்த குறைவையும் அவன் பார்க்காமல் தன் மனைவிடத்திலே அன்பு கொண்டிருக்கான் பார். அது மாத்திரமா, இன்னொரு வசனம் பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை, எட்டாம் வசனம்,
அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்,
அன்னாலே ஏன் அழுகிறாய்,
ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், பத்து குமாரரை
பார்க்கிலும் குமாரரை பார்க்கிலும்
நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான்.
என்னே அருமையான வார்த்தை பாரு. I was really surprised when I was read this portion out of the Bible. அவை கேட்கிறான், அன்னாலே ஏன் அழுகிற, வைடிக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். அது மாத்திரமில்லை, அவன் சொல்றான், பத்து குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா, அப்ப ஏன் சாப்பிடாம இருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், பத்து குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா. வீட்டில் கடவுள் வரவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டு வையுங்களே, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களே வையுங்களே, அதிகமாக மனைவி பாவிக்கிற ஆயுதம் எதறிவோ சாப்பிடாம வரும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துட்டுடா மனைவி என்ன செய்வார்? சாப்பிடாம இருப்பார். ரெண்டாவது அடுத்த காரியம் என்ன தெரியுமோ? அழுதுட்டு இருப்பார். இது ரெண்டும் அடிக்கடி அவங்க பாவிக்கிற ஆயுதம். சோ அண்ணாலு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புருஷனால ஏற்பட்ட மன வருத்தத்தினால் அல்ல, பெண்ணினால ஏற்பட்ட வேதனையினால் அவள் இவளை துக்கப்படுத்த இவள் என்ன செய்வாள்? அழுதுட்டு இருப்பாள். அதுக்கு மேல அவள் என்ன செய்வாள்? சாப்பிடாம இருப்பாள், சஞ்சலப்படுவாள். காரணம் என்ன? அவள் இவளை வேதனைப்படுத்த பிள்ளை இல்லையே என்கின்ற குறையினால அவள் வேதனைப்பட்டு ஓ என்று அழுது கொண்டிருப்பாள். இப்போ எல்கான வந்து கேட்கிறான், ஏன் அழுகிற? இன்றைக்கு அநேகர் அழுகிறார்கள் அவர்களை ஆற்ற தேற்ற ஆளில். ஒருவேளை வீட்டில் பிரச்சனை வந்துடுது, மனைவி அழுகிறாள், புருஷன் அவளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று ஒரு கேள்வியில், அது நிமித்தம் அவள் சாப்பிடாம இருக்கிறாள், அவள் சாப்பிடாட்டாலும் ஏன் சாப்பிடாம இருக்கிறாய் என்று ஒரு கேள்வியில், அவள் வேதனைப்படுகிறாள், ஏன் வேதனைப்படுகிறாய் என்ற ஒரு கேள்வியில். ஆனால் இங்கே எல்கானாவோ மனைவியை பார்த்தவன் கேட்கிற, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு அதிகமல்லவா, அவ உனக்கு பிள்ளை இல்லாதாட்டும் நீ ஏன் கவலைப்படுகிறாய், 10 குமாரரை போற நான் உனக்கு இருக்கிறேன், அந்த இடத்தை நிரப்ப நான் உனக்கு இருக்கிறேன், பிள்ளைகள் இல்லையென்று நீ கவலைப்படாத, வேதனைப்படாத, உன் குறைவன் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காது, அவள் உன்னை வேதனைப்படுத்தின பெரிந்தால் உன்னை வேதனைப்படுத்த துக்கப்படுத்தாத, 10 குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஆகவே அழாதேன்றா. எப்படிப்பட்ட ஒரு கணவன் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பம் பாருங்க, தன் மனைவியை மதித்து தன் மனைவியிடையே நோவையும் துக்கத்தையும் வாரத்தையும் வேதனையும் உணர்ந்து நடக்கிற ஒரு புருஷன் பாருங்க. எத்தனை காலமாயிட்டோ, எத்தனை வருஷம் ஆயிட்டோ தெரியாது, எல்கானா அன்னால் திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆயிட்டோ தெரியாது, ஆனா பிள்ளைகள் இல்லை. ஆனா ஆச்சரியம் இல்லை, நான் யோசித்து பார்த்தேன், ஆரம்பத்திலிருந்த அதே அன்பு இன்றைக்கும் எல்கானாவுக்கு அன்னால் மேல இருக்குது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. கல்யாணம் கட்டியாச்சுது, வருஷங்கள் போயாச்சுது, அவளிடத்துல பிள்ளை இருக்குது, இவளுக்கு பிள்ளை இல்லை, ஆகவே அவளை நேசித்து இவளை தள்ளிவிடாமல் உண்மையாக எல்கானா தன் மனைவியிலே அன்பு கொண்டபடியால், உண்மையாக தன் மனைவியை அவன் நேசித்தபடியால் இரட்டிப்பான பங்கை கொடுத்தானாம் அவனுக்கு பலியிடப்படும் பொழுது. அது மாத்திரம் இல்ல, 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் என்று சொல்லி அவளை ஆட்டி அவளை தேட்டி வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் தன் மனைவிடத்தில் அன்பு கோர்ந்து நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறாரு பாரு. இது ஒரு பக்தி உள்ள குடும்பம், இது ஒரு தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம், இது தேவன் தேடுகிற ஒரு குடும்பம். இன்றைய இந்த பொல்லாத உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த தேசங்களிலே, ஐரோப்பாவிலே குடும்பங்களுக்குள்ளே கூத்துகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு கோடு வரைக்கும் நீதிமன்றங்கள் போய் வரைக்கும் போய் சின்ன பின்னமாக போகிற இந்த காலகட்டத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எவ்வளவு பக்தியாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் பிரியமாகவும் இருக்க வேண்டும் என்கிற அவசியத்தையும் அவசரத்தையும் நீங்களும் நானும் உணர தவறுவமாக இருந்தால் தேவன் நம்மேலே பிரியப்பட மாட்டார். சொல்றது தயவு செய்து கேளு. இந்த நாட்களிலே அதிகம் அதிகமாக பிசாசு குடும்பங்களை தாக்குகிறார். குடும்பங்களை தாக்கி கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகளை உண்டாக்கி கோபங்களையும் சண்டைகளையும் போட்டு குளறுபடிகளை கொண்டு வந்து குடும்பங்களை பிரித்து ஐயோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அண்டா கவனிங்கள், வெளியில குடும்பம் போல வாழுகிறார்கள், வெளியில கணவன் மனைவியை போல காட்டிக்கொள்கிறார்கள், ஆனா உள்ளேயோ கணவன் மனைவி கேட்ட ஒரு சரியான பரஸ்பர அன்பு ஐக்கியம் உறவு இல்லையே. அப்படியானால் இல்லாத ஒன்றை நாம் இருக்கிறது போல காட்டிக்கொள்கிறோமே, இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டிக்கொள்வது தேவனுக்கு முன்பாக மாய்மாலம் அல்லவா? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை இலக்குகளை நாம வழியில சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாதுதான். ஏனென்றால் சொன்னால் இக்குடும்ப கௌரவம் என்னவாகிருமோ, எங்களை குறித்து என்ன நினைப்பார்களோ. கணவன் மனைவியாக வெளியில காட்சி அளித்து உள்ளே கணவன் மனைவியாக இல்லாமல் 5 வருடங்களுக்கு மேலே இருந்தவர்களே நான் அறிவேன். வெளியில பார்த்தா கணவன் மனைவி, ஆனா உள்ளேயோ எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, அவர் தண்டபாடு இவர் தண்டபாடு. ஆனா வெளியில பார்த்தால் என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, கணவன் மணி ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் பாரு. சோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். நமக்கு பக்தி இருக்கலாம், பரிசுத்தம் இருக்கலாம், தேவனை குறித்த அறிவு இருக்கலாம், ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கலாம், ஆனா நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? ரெண்டு பேர் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருந்தார், கணவனும் மனைவியும் யூனிவர்சிட்டியில படிக்கிறார், நல்லா படித்திருக்கிறார், யூனிவர்சிட்டி என்று பண்ற அளவுக்கு நன்றாக படித்திருக்கிறார். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமோ, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, யூனிவர்சிட்டியில படிச்சாலும் குடும்பமாக வாழ தெரியலே. நான் சொன்னது கொஞ்சம் கேளுங்க, சாதாரண ஒரு படிப்பு படிச்சும் அல்லது படிப்பறிவு இல்லாமல் இருந்தும் கணவன் மனைவியாக வாழ்ந்து குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துகிற ஒரு குடும்பம் எவ்வளவு மேலானது என்பதை யோசித்துப்பார். யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணி படித்தும் குடும்பத்தை நடத்த தெரியலையே கணவன் மனைவிக்கு. ஆனா படிச்சு பட்டம் இல்லாவிட்டாலும், பெருசாக படிக்காவிட்டாலும், பட்டம் இல்லாவிட்டாலும், அறிவு இல்லாவிட்டாலும், டிகிரி எடுக்காவிட்டாலும், கணவன் மனைவியாக அன்பாக வாழ்ந்து பக்திகளோ ஒரு குடும்பமாக இருக்கிறது எது மேல் என்பதனை யோசித்துப்பார். என கருவான தேவனுடைய பிள்ளைகளே, எல்கான அன்னாளிலே அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளமாக இரட்டிப்பான பங்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஏன் அழுகிறாய் என்று அவளை விசாரிக்கிறது, ஏன் சாப்பிடாம இருக்கிறாய் என்று அவளை விசாரிக்கிறது, 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அவளை ஆட்டி தேட்டுகிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷன், வேதம் நமக்கு காட்டுகிற நல்ல ஒரு கணவன். ஒவ்வொரு புருஷர்களுக்கும் ஒரு சவால் என்று நான் சொல்லுவேன், குறைவு இருக்கிறது, ஆனால் அந்த குறைவு அவன் பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அவன் திருமணம் ஆகும் முதல் எப்படி இருந்தானோ, இன்றைக்கு எத்தனை வருஷங்கள் கடந்து போய் பிள்ளைகள் இல்லை என்று குறைவு இருந்தாலும் அதே அன்பு அவள் மேலே இருந்து இப்படியாக வாழுகிற ஒரு எல்கானா ஒரு சிறந்த ஒரு புருஷன், வேதம் காட்டுகிற ஒரு நல்ல கணவர் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லையே. எனவே மெய்யான அன்பு குறைவை பார்க்காது பார், உண்மையான அன்பு குறைவை பார்க்காது பார். ஆகவேதான் எல்கானா அன்னாலை நேசித்தார், அன்பு கொண்டார். எனக்கு அறிமானவர்களே, வேதம் நமக்கு போதிக்கிற இந்த நல்ல குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். குறைவுகள் இருந்தாலும் புருஷன் மறுபடத்தில் அன்பு கொண்டு பயபக்தியுள்ள குடும்பமாக நாம் சமூகத்திலும் சமுதாயத்திலும் வாழ வேண்டியது மிக மிக முக்கியமாகும். போகட்டும், இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நாம் போகவே நேரம் போக நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமாக நாம் கடந்து செல்ல போகிறோம். படிங்க ஆதியாகமம் 19. வேதத்தில் அநேக குடும்பங்களை நாம் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு குடும்பங்களை நாம் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற சில குடும்பங்களை நாம் பார்த்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் நேராக்கி சீராக்கி தேவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்பதே தேவன் பரம்பரை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறேன், சீக்கிரம் வாசி.
அந்த ரெண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடியனுடைய வீட்டுக்கு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக் கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்களும்
புசித்தார்கள். பைபிள்ல நம்ம வேதத்துல பார்க்கிற எட்டு குடும்பம், லோத்து மனைவி, லோத்திர மனைவி பைபிள்ல ரெக்கார்ட் ஆகும், லோத்தின் மனைவி என்றுதான் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவை குறித்து சொல்லும் பொழுது லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப கவனி, லோத்து மனைவி ரெண்டு பொம்பளை பிள்ளை, இது தான் மறைந்தது குடும்பம். இப்ப இங்க பாத்தீங்களா, சொன்னா ஒரு காரியத்தை நான் அதுக்கு பார்த்தேன், என்ன தெரியுமா, ரெண்டு தூதர்களும் வீடு வந்துட்டாங்க. இப்ப லோத்து மாவெடுத்து பிசைந்து அப்பல் சொல்றான். அப்ப நான் மனைவி எங்க, ஆபிரகாமை தேடி தூதர்கள் வந்தபோது ஆபிரகாம் மாவை எடுத்து யார்கிட்ட கொடுக்கிறாள், சாராட்ட கொடுக்கிறார். சாரால் அப்ப சுட்டு கரிசமைத்து கொண்டு வந்து தூதர் கொடுக்க. ஆனா லோத்தையும் நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, லோத்தர குடும்பத்தை பார்க்கும் பொழுது லோத்தர மனைவி அப்படி செய்ததாக பைபிள்ல இல்ல. லோத்து தான் மாவெடுத்து பிசைந்து அப்ப சுட்டிருக்கிறான். ஆகவே நாம் இங்கும் கவனிக்கும்படி ஒரு காரியம் இருக்குது. சோ அது மாத்திரம் இல்ல, தூதர்கள் வந்து சோதம் குமராவை அழிக்கப்படுறது சொல்ல போது ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராத சமபூமியில் எங்கும் நில்லாதுன்னு சொல்லி மூன்று காரியங்களை அவங்க சொல்ற நம்ம அறிவோமே. சோ அப்படி அவர்கள் சொன்னதை லோத்தும் மனைவியும் பிள்ளைகளும் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, இப்ப அவங்க நாலு பேர் ஓடுறாங்க, இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாலு பேர் ஓடின போது இவர் என்ன செய்தால் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாலான்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். சரி, இப்ப இது நாம் இது வேதத்தில் நடந்த சம்பவம். ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இவள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானதால் அவளுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்பு விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை விவரிக்கவே முடியாது. நல்லா கவனிங்க, இவள் இடைவெளியிலே பாதியிலே இவளுக்குள்ள இருந்த பேராசையினால பொருளாசையினால ஆண்டவுடைய வார்த்தையை நிராகரித்து பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாள், சாபமானாள். இப்போ இறந்து போயிட்டாள், ஆள் இல்ல. அப்ப மனைவி இருக்கவனி இடத்துல இருக்கல. இதனால என்ன நடந்தது? மலையிலே ஓடி போனார்கள் லோத்து ரெண்டு மகள். எனக்கு அறிமானவர்களே, பிற்பாடு என்ன சம்பவித்தது உங்களுக்கு தெரியுமே. ரெண்டு மகள்மாரும் நடந்த காரியத்தை நாம் அறிவோமே. எனக்கு அறிமானவர்களை நான் சொல்றது கேளுங்க, தாய் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா, நல்ல விளையாட்டு, லோத்தின் மனைவி இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அந்த தவறு நடந்திருக்குமோ? இப்ப ரெண்டு பிள்ளைகளும் தவறான விதத்திலே தகப்பனோடு நடந்து ஆண்டவர் அறுவருக்கிற ரெண்டு சந்ததி உருவாகினதுக்கு காரணம் என்ன? லோத்தின் மனைவி விட்ட மிஸ்டேக் தான். லோத்தின் மனைவி விட்ட தவறினால ரெண்டு தவறான சந்ததியை உருவாகிறதுக்கு இடமாகிட்டதே. ஆகவே அவர் இருக்க வேண்டிய இடத்திலே இருந்திருந்தால் இந்த பிழை நடந்திருக்காது. ஆகவே நான் சொல்லுவேன், மனைவிமார் தாய்மார் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடக்க வேண்டும். தங்கள் குடும்பங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் சந்ததியையும் நினைத்து கருத்தில் கொண்டு, பக்தி இல்லாத இந்த உலகத்தில், பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்தில், ஆண்டவருடைய ஆண்டவரை கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பங்கள், அன்புள்ள தாய்மார் அக்காமார் தங்கச்சிமார், உங்கள் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நடக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன். லோத்தின் மனைவி இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் அந்த தப்பு நடந்திருக்காது, அந்த விபரீதம் நடந்திருக்காது. ஆனால் இவள் என்ன செய்தால், பொருளாசையினாலே நிறைந்து பேராசைக்கு இடம் கொடுத்து அவள் என்ன ஜீவன் தப்ப ஓடினாலும் அவளுக்குள்ள இருந்த பொருளாசையினால் விட்டு வந்த காரியங்களினால் தேவ கட்டளைகளை மறந்து தேவம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் ஏன் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் சொன்னபடி சோதன் குமராவை அழிக்காமல் விட்டு விட்டார், திரும்பவும் போய் நான் கட்டின வீட்டில் இருந்து திரும்பவும் நான் சேர்த்த பொருள்கள் என்ன, பறவைகளும் மிருகங்களும் ஆடு மாடு கோடி எல்லாத்தையும் திரும்ப நான் சேர்த்துக் கொள்ளலாமே. ஆகவே ஆண்டவர் சொன்னது போல ஒருவேளை சோதன் குமராவை அழிக்காமல் விட்டுவிட்டால் என்பதற்காக அவள் என்ன செய்தால், தேவனுடைய கட்டளைகளை மறந்து பொருளாசையிலே பறந்து தேவனுடைய வார்த்தைகளை மீறி அவர் என்ன செய்தால், திரும்பி பார்த்தார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, நம்பினா நம்புங்க, நம்பாட்ட விடுங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எவர்களுடைய இருதயத்தை பொருளாசைகள் பண ஆசைகள் நிரப்பி இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் உள்ளே போய் கிரியை செய்யாது. நான் சொல்றது சத்தியம், கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றேன். ஏனென்றால் இந்த உலகத்துக்குரிய பொருளாசைகளும் பண ஆசைகளும் நம்முடைய இருதயத்தை நிறைத்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை பிடித்துக் கொண்டு இருக்குமாக இருந்தால் என்னதான் தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் எத்தனை ஊழியர்களை பார்த்தாலும் உள்ளே என்ன நடக்காது? மாற்றம் உண்டாகாது. ஆண்டவுடைய வார்த்தை டைரக்டாக ரிசீவ் பண்ணாங்க, ஆனால் ஓடினால் ஜீவன் தப்ப ஓடினால் பிழைக்கிறதுக்கு ஓடினால் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாத அளவுக்கு அவளுக்குள்ள இருந்த பேராசை பொருளாசை தான். நான் விட்டு வந்த வீடு,
நான் கட்டின வீடு இத்தனை ஆண்டுகள் அங்க இருந்து இத்தனை காலமாக அங்க இருந்து நான் சேர்த்த பொருட்கள் ஆடு மாடு கோழி வீடு கட்டின தோட்டம் துறவு இதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல விட்டு நான் இவ்வளவு காலமாக சேர்த்து கட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றாரு. இது என்ன ஆண்டவர், எப்படி நான் ஓடுறது? அதை என்னால விட முடியாது. இந்த பூமி கூடிய எனக்கு தேவைதான். நான் சேர்த்தவர்கள் எனக்கு வேணும், அவைகள் எனக்கு வேண்டும், அவைகள் தான் எனக்கு வேண்டும். ஆகவே நான் திரும்பி பார்க்க போகிறேன். திரும்பி பார்த்தார். உடனடியாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவள் மேலே வந்தது. அப்ப இயேசு சொன்னார், தன்னுடைய வரையை குறித்து சொல்லும் பொழுது, லோத்தின் பதவியை நினைத்துக் கொள்ளுங்க. நினைத்துக் கொள்ளுங்க அர்த்தம் என்ன? நினைத்துக் கொள்ளுங்க அர்த்தம் என்ன? மறக்க வேண்டாம். தேவனுடைய வசனத்தை ரிசீவ் பண்ணார், ஜீவன் தப்ப ஓடினார், அறிவுக்கு விலக்கி தன்னை காக்க ஓடினார். ஆனால் அந்த பரிதாபம், அவள் விட்டு வந்த பொருட்கள் மேல் இருந்த பற்று, பிடிப்பு, பாசம், தேவனுடைய வார்த்தையை மீற வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்க வைத்து உப்பு தூணாகி சாபமாகி தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இல்லாமல் போய் தன் பிள்ளைகளுக்கும் அவள் கேடுகளை விளைவித்து போய்விட்டாளே. அவள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் அந்த தப்பு நடந்திருக்குமா? சோ தாய்மார் அம்மாமார் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பிள்ளைகள் தவறி போறதுக்கு தாய்மார் நாம் காரணமாகவே கூட. நாம் விடுகிற தவறுகளால், நாம் விடுகிற பிள்ளைகளால் பிள்ளைகள் தவறி போவார்களாக இருந்தால் அந்த கணக்கை நம்மிடத்தில் தேவன் கேட்பார். இன்னொரு குடும்பத்தை பார்ப்போமே. ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 23-26 வரைக்கும் படிகள்.
இசவேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் இசவேலை இஸ்ரவேலின் மதில்களின் அருகே தின்னும், ஆகாவின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய
மனைவியாகிய
இசவேல்
தூண்டிவிட்டபடியே
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை.
ஆகாவை போல ஒருத்தரும் இல்லை. அடுத்ததுபடி
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து,
பாருங்க, தன் மனைவி தூண்டுவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாபானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருத்தனும் இல்லை. இங்க இன்னும் ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். ஆகாப் ஆகாதவனாய் போய்விட்ட ஆகாப் ராஜா, ஆகாப் இசபேல் என்கிற குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், ஆகாப் அவர் ஒரு இசபேலன் ராஜா. ஆனா அவட மனைவி இசபேல் வந்து அவள் ஒரு இசபேல் பெண் அல்ல, அவ சீதோனிய ராஜாவின் மகள் என்று வேத சொல்கிறது. ஆகவே வேறு இனத்தில இருந்து ஆண்டவர் வேறு ஜாதிகளிடத்திலிருந்து நீங்க பெண் கொள்ள கூடாதுன்னு சொல்லி இருந்தும் அந்த கட்டளை அடிப்படையாக அந்த வேத வசனத்தை தேவனுடைய கட்டளையை மீறி அவர் சீதோனியரின் ராஜாவாக இருந்த அவருடைய மகளை இசபேல் திருமணம் செஞ்சார். கருமானவர்களே, இவளை குறித்து பேசலாம், சப்ஜெக்ட் வேறாயிரும். பயங்கரமான ஒரு பெண்ணவர், மிக பொல்லாத ஒரு பெண்ணவர், ஆகாப் ராஜாவையே ஆட்டி படைத்தவள். அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கும். அவ்வளவு பயங்கரமான காரியங்களை அவள் செய்திருக்கிறார். என் கருமானவர்களே, இவளை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என்னவென்றால், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருத்தரும் இல்லை. என்ன செஞ்சிருக்கிறாள் இவள்? தேவனுடைய வார்த்தையை மீறும்படி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி இவளே அவளை தூண்டிவிட்டிருக்கிறார். அதுக்கு முன் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நாபோத் என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். அவனுக்கு ஒரு ஒரு எஸ்டேயில ஆகாப்பட அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு நாள் அவன் கேட்டான், அந்த திராட்சை தோட்டத்தை கூட நான் அதை கீரை கொல்லியாக போகிறேன், உனக்கு வேறு இல்லைன்னு. அப்ப அவன் சொன்னா, கத்தர் எனக்கு தந்த சுதந்திரத்தை நான் தரவே மாட்டேன். அப்படி சொன்ன உடனே ஆகாப் ராஜாவுக்கு சலிப்பும் விசனமாக போச்சு. பெட்டில போய் படுத்துட்டான். அம்மா வந்தா டைரக்டா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, விஷயத்தை சொன்னார். அவன் எனக்கு நிலத்தை தரவில்ல. அவ சொன்ன, இதுக்கு போய் கவலைப்படுறீங்களா? ஒரு கவலை வேணா, நான் உங்களுக்கு நிலம் தாரேன். நடந்தது என்ன? கத்தருக்கு உபவாசப்படி சொல்லி அந்த ஊரின் மூப்பர்களை எல்லாம் கூட்டி நாபத்து மேலே பொய் சொல்ல வைத்து கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான்னு சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி கல்லறிந்து அவனை கொலை செய்தான். நீதிமானாகிய அந்த மனுஷனை அந்த அந்த பட்டணத்தின் மூப்பர்களையே பொய் சொல்ல வைத்து அவன் மேல கல்லறிந்து கத்தருக்கு உபவாசம் பண்ணி சொல்லி கத்தருடைய நாமத்தில் பொய்களை சொல்லி மூப்பர்களையே பொய் சொல்ல வைத்து அவன் மேல கல்லறிந்து அவனை கொலை செய்திருக்க. இப்படி சொன்ன போது ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுது. என்ன தெரியுமோ, எந்த இடத்துல நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல இயேசுவின் ரத்தத்தை நாய்கள் நக்குமிடார். எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, அநியாயத்தை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். அவருக்கு ஒரு நேரம் பழுது பொழுது அவர் நீதி செய்தே ஆவார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவார். சரி, இப்ப பொல்லாப்பானதை செய்ய தன் மனைவிக்கு தன்னை விட்டு போட்டாளாம். என்னை கவனிச்சு பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுல புருஷன்மார மனைவிமார் தூண்டிவிடக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அவைகள் இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில வசதிகளை பெருக்குவதற்காக, நாம் வசதியாக வாழ்வதற்காக, நாம் வரும்புறப்படி ஜீவிக்கிறதுக்காக புருஷன்மாரே தவறான விதத்திலே நடக்க, தவறான விதத்திலே என்ன சம்பாதிக்கவோ அல்லது தவறான காரியங்களை செய்யவோ அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மனைவிமார் ஒருபோதும் நீங்க தூண்டிவிடவே கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் பண்ணி சத்தித்துபடினார். உங்களை சொல்றேன், நேர்மையான வழியிலே வருகிற கொஞ்சம் பொருட்கள் உத்தமம். ஒரு நேரம் நாம சாப்பிட்டு மற்றவர்களை போல நம்ம வசதி இல்லாம இருந்தாலும் சமாதானமாக நாம வாழணும். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற இருதயத்தோடு குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்வு தான் உத்தமப்பார். அதை விட்டு தவறான முறையிலே முறைகேடான முறைகளிலே சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வேத வார்த்தைகளுக்கு புறம்பான விதத்திலே காரியங்களை செய்வதற்கு மனைவிமார் புருஷர்களை தூண்டக்கூடாது. அவர்களை அப்படி செய்யறதுக்கு மனைவிமார் ஒத்து போகக்கூடாது. அது தேவனுக்கு முன்பாக தவறாகும். எனக்கு அறிமானவர்களே, தன் மனைவியிட காரியங்களுக்கு அவன் தன்னை விட்டு போட்டான். ஆகாப் ராஜா தன்னை விட்டு போட்டான் சொல்லப்படும். ஆனா கடைசி அடந்த என்ன தெரியுமோ, ஆண்டவர் நியாய தீர்ப்பு வந்தபோது யுத்தத்துக்கு போனா, சீரியரோடு நடந்த யுத்தத்திலே இவன் என்ன ஒருதன் நினையா பிரகாரமாக வில்லை நாணேட்டி எய்திருக்கிறான். அவன் எய்த அம்பு கரெக்டாக ஆகாப் ராஜாட என்ன கவசத்தின் சந்துகளுக்குள்ளே வந்து பட அவன் சொன்ன, இதை வழியில கொண்டு போ, எனக்கு பயங்கரமான கொடிய காயம் ஏற்பட்டு. சாயங்காலம் வரைக்கும் யுத்தத்திலே அவருடைய தேர்ல நிறுத்தி வச்சாங்க. சாயங்காலத்தில் அவர் இறந்து போன. ஏன் இந்த பரிதாபமான மரணம்? ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்து தன்னை ராஜாவாக ஏற்படுத்தின தேவனை மறந்து மனம் போல வாழ்ந்து இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டவெளி தேவனாகிய கர்த்தரை துக்கப்படுத்தி கோபப்படுத்தினபடியால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல வந்தது பாருங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, அரசு ரெண்டா இருப்பான், தெய்வம் நெல்லா இருக்கும். எனக்கு அறிவானவர்களே, கணவன் மனைவியிட வாழ்விலே குடும்ப வாழ்விலே சத்தியத்தின்படி வாடுகிற உத்தமமான வாழ்விக்கு கணவன் மனைவி நாம நம்மிடம் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். கண்டுபடி வாழ்ந்த வாழ்வு வாடுகிற குடும்பங்களாக அல்ல, சத்தியத்துக்கு புறம்பாக வாடுகிற குடும்பங்களாக அல்ல, தேவனுடைய பார்வையிலே உண்மையும் உத்தமாக வாழுகிற நல்ல குடும்பங்களாக வாழ தேவனை தேட நம்மிடம் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் நம்மை பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்விலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட்டு மகிமைப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு போகட்டும். இன்னும் ஒரு குடும்பத்தை பார்த்து பழையாட்டுக்குள்ள போய் குடும்பத்துக்குரிய சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்க போறேன். ரைட், இன்னொரு குடும்பத்தை படி ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம் 2-3 வசனத்தை படிங்க.
மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட தொழில்துறை கார்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அவன் அப்பொழுது கார்மேலின் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்னும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்னும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியும் ஆயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய
சந்ததியான். பாருங்க, இங்க இன்னொரு குடும்பத்தை நாம பாக்குறோம். அது யார் தெரியுமா? நாபால், அபிகாய். அபிகாயிலை குறித்து சொல்லப்படுது அவர் ரூபவதியும் புத்திசாலித்தருமான ஒரு பெண்ணும். இவள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். இவள் வந்து தாவீதை பார்த்த போது அவ என்ன சொன்னா தெரியுமா? என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நான் இந்த வார்த்தை குறித்து யோசித்து பார்த்தேன். இவளுக்கு கிடைச்சிருக்க வெளிப்பாடு ஒரு அபாரம் பாருங்க. என்ன தெரியுமா, தாவீதை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராம். நான் சொல்றேன் கேளுங்க, தாவீது அநேக யுத்தங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அவன் செய்த எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோல்வி காணவே இல்லை. அவர் எவர் மேலாம் படையெடுத்தானோ அவர்கள் எல்லாம் ஜெயித்தா அடக்கிறார் சொன்ன பாக்குறோம். எந்த ஒரு தாவீது எந்த ஒரு யுத்தத்திலும் அவன் தோத்து போகல. காரணம் என்ன தெரியுமோ, தேவனாகி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால் தான். ஆகவேதான் அவர் எந்த யுத்தத்தை செய்தாலும் அவன் தோத்து போகவில்லை. மறுபக்கத்திலே நாம் பார்க்க போனால், தாவீது செய்த யுத்தம் எல்லாம் கர்த்தர் செய்த யுத்தம் என்று நாம் பார்க்கக்கூடியதான். ஏனென்றால் என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவோராகவே. ஆகவே தேவ சித்தத்தின்படியும் தேவ ஆலோசனையின்படியும் தேவ நோக்கங்களின்படியும் தாவீது யுத்தம் பண்ணினபடியால் அவன் யுத்தத்தில் தோல்வியடையவில்லை. அவை அபிகாயில் அவளை பார்த்து சொன்னார், என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவராமே என்று சொல்லி அவனுக்கு சொல்றதை நம்ம பார்க்கக்கூடிய. சரி, இங்கு கவனிப்பாருங்க, அபிகாயில் புத்தி உள்ளவள், ரூபவதி. ஆனால் புருஷனை பார்த்தா அவன் மகா முரட்டு சுபாவம் உள்ள. இவனோட ஒருத்தனை போய் பேசல, கிட்ட போக முடியாது. அந்த அதிகாரத்துல, அந்த 25 அதிகாரத்துல படிங்க, 17 படிங்க, 17 வாசிக்கிறோம், 17 வசனம்.
இப்போது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. அவரோ ஒருவரும் தம்முடைய பேசக்கூடாதபடிக்கு
பேலியாடுவரும் பேசக்கூடாது. நாவாலோட ஒருவரும் பேச முடியாது. ஏன் தெரியுமா, முரட்டு சுபாவம். ஒருவரும் கிட்டி சேர்ந்து மனம் திறந்து கதைக்க முடியாது, முரட்டு சுபாவம். புருஷம் புருஷம் மாதிரி இருக்கு. முரட்டு சுபாவம் உள்ள மனுஷங்களாக இருக்கக்கூடாது. மனைவியே புருஷனை நெருங்கி கதைக்க முடியாத அளவுக்கு முரட்டு சுபாவம் உள்ளவளா இருக்கக்கூடாது. எப்பயும் பயந்து பயந்து போய் புருஷனோட கதைக்கிறது சொன்னா அது குடும்ப வாழ்வாக இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் சுருண்டு பாய்கிறது, எப்ப பார்த்தாலும் உடனே கோபப்படுகிறது. கோபம் பாருறது வாஸ்தவம் தான். ஆனா வர்த்த பைபிள் சேஸ், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சில புருஷன்மாருக்கு கோபம் வந்துட்டா வாயில் வார்த்தைகள் பயங்கரமா இருக்கு. சில புருஷன்மாருக்கு கோபம் வந்துட்டா வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, கைகால நீளுப்பார். கத்தடு ஊழியக்காரனாக நான் சொல்லுகிற புத்திபதி என்னவென்றால், எந்த கட்டத்திலும் தன் மனைவியை புருஷன் கைநட்டி அடிக்கவே கூடாது. இது அது அவபக்தி உள்ளவங்க செய்யற காரியம். ஓகே, மனைவியானவள் சில நேரத்தில் கோபப்படுத்தத்தக்க விதத்தில் கதைக்கிறதும் நடக்கிறதும் உண்டுதான், இருக்கலாம், மேபி மேபி. ஆனால் அதன் நிமித்தம் நாம கைகளை கையை நிறுத்துறது, கண்டதால அடிக்கிறது, கொண்டதெல்லாம் அவபக்தி உள்ளவர்கள் செய்கிற ஒரு காரியம். சோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற குடும்பம் அது ஒரு பக்தி உள்ள குடும்பம்னு சொல்றதுக்கு இல்லை. உலகத்தில் அதான் நடக்குது, வெளியில அதான் நடக்குது. அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா இருந்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் தேவோட பிள்ளைகள் என்று எங்கே நாம வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம்? அது ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு காரியம். சோ தயவு செய்து நான் சொல்றேன், அப்ப நீங்க கேட்கக்கூடாது, என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க என்ன கோபப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க, உண்மைதான். ஆனா அதன் நிமித்தம் நாம அவைகளை அடிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. தேவோட பிள்ளைகளாக நாம் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் கவனமாக வாழும், பக்தி உள்ள குடும்பங்களாக இருக்கும். கண்டபடி வார்த்தைகளை நாம பாவிக்க கூடாது. கோபம் வந்துட்டால் சில என்ன செய்வாங்க தெரியுமோ, அவங்கட குடும்பத்தை எல்லாம் இழுத்து கதைப்பார். உன் குடும்பத்தை படி எனக்கு தெரியாத, உன் அம்மா அப்படி தெரியாதா, அப்பாவை அப்படி தெரியாதா, அந்த காரியத்தை தெரியாதா, இந்த காரியத்தை தெரியாதா, அதை அப்படி இதப்படி எல்லாம் கொட்டி தீர்ப்பார். அப்படிப்பட்ட தவறுகளை நாம செய்யக்கூடாது. பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நம்ம பேசி தீர்க்கணும். பிரச்சனைகள் இருக்கலாம், தேவோட வழிநடத்தோடு அவங்களை நாம் தீர்த்துக் கொள்ளும். என்னங்க, நாடுகளுக்கு இடையில ஏற்படுகிற பெரிய பிரச்சனைகளையே அரசியல்வாதிகளே கதைச்சு தீக்கிறாங்களே, கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனைகளை அதுவும் தேவ பிள்ளைகளாக இருந்தும் நாம பேசி தீர்க்க முடியாவிட்டால் நாம் எந்த அளவுக்கு பக்தி உள்ள குடும்பம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எங்கே போகிறோம், எப்படி வாழுகிறோம், எப்படி தேவனை மகிமைப்படுத்த போறோம், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க போறோம், எப்படி ஆண்டவரை நெருங்க போகிறோம்? முரட்டு சுபாவம், நெருங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் சுரண்டு கோபப்படுறது, மனம் திறந்து மனைவியானவள் தன் புருஷனோடு மனம் திறந்து கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி போட்டு எல்லாமே இருக்கணும். நாபாலை போல முரட்டு சுவாம் வள்ளுவளாக இருக்கக்கூடாது. கடினமான வார்த்தைகளை பேசுறது, கண்டபடி கைய காலை நீட்டுறது, உலகத்தவர்கள் வாழ்றது போல நீங்களும் நானும் வாழ்ந்து விட்டால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? பக்தி இல்லாத இந்த உலகத்தில் பக்தி உள்ள குடும்பங்களாய், தேவன் விரும்புகிற குடும்பங்களாய் டப வாழ டபடா ஒப்பு கொடுப்போம். சரி, பைபிள் இருந்து புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு குடும்பத்தை நாம பார்த்து அடுத்த கடத்துகளை கடந்து சொல்ல போறேன். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிகளே,
ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்டியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினரத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரியம் உன் வசத்தில்
இருக்கவில்லையோ? குடும்பத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியத்தில் அவங்க ரெண்டு பேரும் கைகோத்திருக்காங்க. நடந்தது என்ன? பர்னபாவை பாராட்டின அப்போஸ்தலர்கள் என்னையும் பாராட்ட வேண்டுமோ என்று இந்த அரடியா நினைத்தாரோ, அப்போஸ்தலர்களாலே அப்ரிசியேட் பண்ணப்பட வேண்டும் என்று இந்த அரடியா நினைத்தாரோ, தாரும் என்ன செய்தாரு? நிலத்தை விட்டு சபையிலே மற்றவர்கள் சபையில் இருந்த மற்றவர்களும் நிலத்தையும் பொருட்களை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைக்கிறார்களே, ஆகவே நானும் மற்றவர்கள் சேரும்படியா நானும் செய்வோம் என்று ஒருவேளை இவனும் நினைத்தான் என்னவோ, தனக்கு இருந்த நிலத்தை எல்லாவற்றையும் விட்டான். ஆனா என்ன செய்தான்? கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும் பொழுதுதான் காரியம் மாறுதலாக அமைந்தது. சோ நான் என்ன நினைக்கிறேன்டா, என்ன நம்புகிறேன்டா, அல்லது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்டா, அதை விற்கிறதுக்கு முன்பே அல்லது வித்ததுக்கு பின்பாடோ கணவனும் மனைவியும் இவங்கள் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை குறித்து திட்டமிட்டிருக்காங்க. என்ன கிரியத்துல, அதாவது விற்ற பணத்துல ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு மிச்சத்தை கூட நாம கொடுப்போம். சோ ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் கூடி கதைச்சு அவங்க முடிவெடுத்திருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்திலே அவங்க திட்டம்படி செஞ்சிருக்காங்க. ஆகவே என்ன நடந்தது? பாதத்திலே கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் பணத்தை கொண்டு வைக்கும் பொழுது அனனியாவே நிலத்தை விற்றது இவ்வளவுதானா? எஸ். என்ன சொல்ற பேதுரு? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? பொய் சொன்னது யாரிடத்தில்? பேதுரு இடத்தில். ஆனா அவன் என்ன சொன்ன? நீங்க பரிசுத்தாவிடத்திலே பரிசுத்தாவின் விரோதமாக பொய் சொன்னது என்ன? இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே அவ சுருண்டு கால விழுந்து சித்தப்படாப்பாங்க. காரியம் நடந்து 3 மணிக்கு பிறகு அம்மா வாராங்க, வேகமாக நடந்து வாராங்க. சபைகள் கேட்கிறார், நிலத்தை இவ்வளவு தாட வித்தீங்க? எஸ். அவளும் அந்த இடத்துல விழுந்து சுருண்டு மறிக்க. பாவம் செய்யறதுல ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணிக்க பாருங்க. 3 மணி நேரத்துக்கு புருஷன் இறந்து 3 மணி நேரத்துக்கு பிற்பாடுதான் மனைவி வந்திருக்க. எனக்கு இதுல இருக்க ஆச்சரியம் என்னவென்றால், புருஷன் மறிச்சும் 3 மணித்தியாலும் ஆகியும் செய்தி மனைவிக்கு போயில்லை. எப்படி இருக்கு? ஹலோ, புருஷன் இறந்து 3 மணித்தியாலும் ஆகிட்டது, இன்னும் செய்தி மனைவிக்கு போயில். அவள் வர அவ கேக்குற பேதர் இல்லத்தை விழுத்தான விட்டீங்கன்னு சொல்ல எனக்கு அறிமா இருக்கே, 3 மணித்தியாலும் ஆகியும் செய்தி அங்க புகழ பாருங்க. இன்றே உலகத்துல 1 நிமிஷத்துக்குள்ள செய்தி போயிருப்பார். ரெண்டு பேரும் தேவனுக்கு விரோதமான காரியத்துல பொய் சொல்லி நிலத்துல வஞ்சித்து தேவன ஊழியலுக்கு விரோதமாக ஏமாட்டி பொய் சொன்னபடியாலே அந்த இடத்துல கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து பொய் சொன்னார்கள், மறித்தார்கள். கடைசியாக ரெண்டு பேர் பணத்தை பக்கத்திலே கொண்டே, ஒருவருக்கு பக்கத்துல மற்றவரையும் ரெண்டு பேரும் ஒன்றா போய் சொன்னீங்கன்னு ஒன்றாக சொல்லி பக்கத்திலே அவங்களை அடக்கப்படுத்தார். கர்த்தருக்கு விரோதமான பாவங்களில கணவன் மனைவி கைகோர்க்க கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களில கணவன் மனைவி சேரக்கூடாது. ஒருவர் பிழை செய்தால் மற்றவர்கள் அதை சுட்டி காட்டணும். கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை கணவன் செய்யும் பொழுது மனைவி அதை சுட்டி காட்டணும். இங்க வாங்கப்பா, இப்படி செய்யாதீங்க, இது தேவோட வசனத்துக்கு விரோதமானது, கர்த்தருக்கு விரோதமானது, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி புத்தி சொல்லணும். ஒருவேளை நீங்க சொல்லியும் அவர் கேட்கல, விடுங்க. மனைவி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தா புருஷன் சொன்னா, அம்மா அப்படி செய்யாது, இது ஆண்டவர் விரோதமான பாவம், இது ஆண்டவருடைய வசனத்தை மீறுறது, இப்படி செய்யாத. புருஷன் மனைவிக்கு புத்தி சொல்லணும், கேட்கலையா, விடுங்க. ஆண்டவர் ஒரு நாளை கேட்பார், கேட்காதவர்களை ஒரு நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், வளையாதவர்களை வளைப்பாரு, உடையாதவர்களை உடைப்பாரு. அது அவருக்கு தெரியும். எனக்கு அருமானவர்களே, எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட்டுட்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்றதை விட்டுட்டு பாவம் செய்யாதபடி, அல்லது ஒருவர் பாவம் செய்த பொழுது நாம் அதை உணர்த்தி அவளுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நாமளும் அதிலே கூப்பிட பண்ணுவோமாக இருந்தால் அது தேவனை துக்கப்படுத்துவதாகும். அது ஆண்டவருக்கு உதவுமான பாவம். ஆகவே அனனியால் சப்ரால் செய்த அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. கணவனும் மனைவியும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களில கை கோக்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான குற்றம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு குடும்பங்களில் தேவன் எப்படி ஆளுகை செய்யறது, அப்படிப்பட்ட குடும்பங்களில் தேவன் எப்படி ஆசீர்வாதத்தை வைக்கிறது, நீங்களே யோசித்து பாரு. சரி, தான் இப்ப மறுபக்க வேதத்திலிருந்து சில குடும்பங்களை காட்டிட்டு பல காரியம் பார்க்கலாம். வர சில குடும்பங்களுக்கு மாதிரியாக நான் எடுத்து காட்டேன். இப்ப என்ன கவனிங்க, புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், மனைவிக்கு புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கு. படிங்க, திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. படிங்க, நான் சொல்ற முக்கியமான வசனம் 1 கொரிந்தியர் 11:3 அடிக்கிறோம். பாருங்க, தயவுசெய்து எல்லாரும் ஓபன் பண்ணுங்க இந்த வசனத்தை, எல்லாரும் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:3 படிங்க.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
எல்லாரும் படுங்க. இப்ப வாசிங்க,
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார்.
ஒவ்வொரு புருஷனுக்கும்
கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும்,
ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறான்,
கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
சார், இப்ப என்ன கவனிங்க, முறையே சொல்ல போனால் என்ன கவனிங்க, மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக. இதுதான் ஆர்டர் ஆஃப் த ஃபேமிலி. இந்த வகைமுறையை, இந்த விதிமுறையை நாம மீறும் பொழுது வசனத்துக்கு புறம்பா போறோம். நல்லா கவனிங்க, மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கு, கிறிஸ்துவுக்கு பிதா தேவன் தலையாக இருக்கு. இதுதான் ஓர்டர். சோ இந்த முறைகளை நாம மாற்றும் பொழுது உள்ள முரண்பாடுகள் வாரத்துக்கு இடம் இருக்கு. வசனத்தை, தேவ வசனத்தை நாம மீறும் பொழுது பிசாசு செயல்படுறதுக்கு இடம் இருக்கு. நல்லா கவனிங்க, மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். சோ ஆகவே குடும்பத்துல டிசிஷன் மேக் பண்ற பகுதி வந்து புருஷனுக்கு உரியதுதான். ஆனால் இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மனைவிய பொம்மை போல நாம வச்சிருக்கிறது தவறானதாகும். ஆகவே குடும்பத்திலே தீர்மானங்களை, முடிவுகளை எடுக்கும் பொழுது மனைவியுடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை கேட்டு புருஷன் தீர்மானங்களை எடுக்கிறது தான் வேதத்தின்படி ஒழுங்கானதாகும். ஆனால் சில குடும்பங்களிலே புருஷனை விட மனைவிமார் கொஞ்சம் திறமசாலிகளாக இருப்பார், காரியக்காரிகளாக இருப்பார், புத்திசாலிகளாக இருப்பார்கள். சோ புருஷன் மனைவியை பார்க்க புருஷன் கொஞ்சம் புத்தி குறைவாகவும் காரிய சித்தி இல்லாதவனாக இருந்தால் அதை நாம பாவித்து நாம அப்பாண்ட எடுத்து நாம புருஷன் மேல அதிகாரம் செலுத்துறது தேவனுக்கு விரோதமான பாவமாகும். அது மாத்திரமில்லை, அவளோட புருஷன் போல என் புருஷன் இல்லைன்னு சொல்லி தன் புருஷனை மற்ற பெண்களுடைய புருஷனோட ஒப்பிட்டு பார்த்து தன் கணவனை தனக்குள்ள குறைவாக மதிக்கிறதும் தேவனுக்கு விரோதமான குற்றமாகும். ஆண்டவர் நம்ம உள்ளத்தை அறிவார். இப்படிப்பட்ட உணர்வுகள், எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் உருவாகும் பொழுதுதான் புருஷனுக்கு விரோதமான வறுப்புகள், கசப்புகள் உண்டாகி குடும்பத்தில் சச்சரவுகள் உருவாகுது. பாரு, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். சோ புருஷன் எப்படிப்பட்டவர் என்பதை கட்டத்துக்கு முதல்ல எல்லாம் வடிவ பார்த்துடும், கேட்டுன்னு அறிஞ்சிடும். கட்டினா பிறகு அவர் மாதிரி இல்லையே, இவர் மாதிரி இல்லையென்று சொல்லி நாம் நினைக்கிறது எல்லாம் சரியில்லை. ஆகவே ஒருவேளை புருஷனும் பார்க்க மனைவி காரிய சித்தி உள்ளவளாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், அவள் காரியக்காரியா இருக்கலாம். ஆனா அதை வச்சு புருஷன் மேல அப்பஹாண்ட் எடுக்கிறது தேவனுக்கு விரோதமான, அதிகாரம் செலுத்துறது தேவனுக்கு விரோதமான குற்றமாகும். அதே நேரத்தில் மனைவியுடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு முடிவுகளை, தீர்மானங்களை எடுக்கும் பொழுது புருஷன் மனைவியோட கலந்தாலோசித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவெடுக்கிறது குடும்பத்துக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும், அது மிகவும் பலம் உள்ளதாக. அதை விட்டுட்டு நான் தான் தலை, இவரு பேசாம சத்தம் போடாது, கதையாது, டா எடுக்கிறதா முடிவு, டா தான் தலை. இப்படி நாம போவமா இருந்தா நாம ஒரு டிக்டேட்டராக மாறிடும். அதாவது என்ன சொல்றது, சர்வாதிகாரி போல நம்ம மாறிடும். சோ அப்படியெல்லாம் நாம நடக்கூடாது. மனைவி மேல புருஷன் அன்பு கொண்டவன் மட்டும்தான் வேதத்துல சொல்லுது. அவர்கிட்ட கருத்துக்கள் அவருடைய ஆலோசனை இருக்கு, நாம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அவங்களும் உங்களுக்கு மனைவியா இருக்கிறாங்க, உங்களோட சேர்ந்து வாழ்கிற லைஃப் பார்ட்னாக பெட்டகாப ஸ்போஸாக இருக்கிறபடியால அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய அபிப்பிராயங்களையும் நாம கேட்டு அவங்களையும் நாம மதிச்சு அவங்களையும் மனைவியாக பாவிச்சு நாம நடப்பமாக இருந்தா குடும்பத்தில் ஒரு சமாதானம் சௌக்கியம் இருக்கிறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு என்ன முடிவெடுத்தாலும் சில பேரத்தில் சில குடும்பங்களில் சில புருஷமாக எடுக்கிற முடிவுல தான் மனைவிமாருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் இப்படி எனக்கு தெரியாது, அவனும் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டு. சில பேருக்கு குடும்பத்தில் என்ன போகுதுன்னே தெரியாது. சில மனைவிமாருக்கு பேங்கில புருஷன் எவ்வளவு போட்டு வச்சிருக்கிறன்னு தெரியாது. என்ன கேளுங்க, கதறுகிற உள்ளங்கட சத்தங்களை காதல இப்பையும் தொடுத்து கொண்டிருக்கு. கடவுளுக்கு முன்னால நான் சொல்றேன், நம்ம சபை மாத்திரம் சொல்லல, வெளியில இருக்கிற பலட சத்தத்தை என் காதுகள் கேட்கறது கத்தர்கள். புருஷன்மான மனைவிமார் விடுகிற கண்ணீர்களும் இப்படிப்பட்ட காரியங்களும் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளும் அழுது கொண்டிருக்கிற உள்ளங்களும் உண்டு கண்டு கத்தருக்கு முன்பாக நிக்கிறதா சொல்றேன் கேளு. சோ முடிவுகளை புருஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் தீர்மானம் எடுக்கிறதாலும் மனைவியோட கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் ஆலோசனைகளை கேட்டு ஒரு முடிவு நாம எடுக்கிற தீர்மானம் எடுக்கிறது ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி லைஃபுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். அது பக்தி உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே ஒரு சர்வாதிகாரி போல நான் எடுக்கிறதா முடிவு, பேசாத சத்தப்படாது இரு பேசாம, அப்படியெல்லாம் நாம அடக்கி ஒரு ஒரு மனைவி ஒரு அடிமை போல நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவளுக்கும் சில உறுப்பு உறுப்புகள் இருக்குது, அவளுக்கும் எண்ணங்கள் இருக்குது, அவங்களுக்கும் பல கற்பனைகள் இருக்கு. அவைகளை நாம மதிக்கணும், அவைகளை நாம ஏற்றுக்கொள்ளும், நல்ல ஆலோசனைகளை எடுக்கணும். இதை நம்ம விட்டு ஆலோசனை அவனுக்கு ஒன்று தெரியாத மாதிரி அவங்களை இருத்திடணும். அப்படியே அடக்கி 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 காலம் முழுக்க அப்படி விழுந்து கண்ணீரோடய அவங்க சாக வேண்டியது. காரியம் இப்படி இருக்கு. நீதிபதிகளில் குணசாலியார் ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் தெளிவாக சொல்றது. குடும்ப வாழ்வுக்கு குடசாரியான ஸ்திரி மிக மிக இன்றியமையாதவள் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. ஆகவே என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை
எப்படிப்பட்டதான்
உயர்ந்தது சொல்லுவேன். அப்படியானால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிகள். சோ கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் தேடத்தான் வேணும். சோ குணசாலியான ஸ்திரி எப்படிப்பட்டவுடன் சொல்லி வேதம் அங்கே வகையா இருக்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி வச்சுக்கொண்டு நீதிமொழிக்கு 12 அதிகாரம் 4 வசனத்திற்கு படிங்க, சீக்கிரம் வாங்க, நமக்கு நேரம் போட முடியாது. நீதிமொழிக்கு 12:4 படி.
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழிடமா இருக்கிறார்.
குணசாலியான மனைவி, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படி இருக்காளோ
கீழிடமா இருக்கிறாள்.
லட்சியம்
இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள்.
குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படி இருக்கிறாலும் கிரீடமாக இருக்கிறாள், மகிமையாக இருக்கிறாள், கிரீடமாக இருக்கிறாள். ஆனால் அவமானத்தை உண்டு பண்ணுகிற ஸ்திரீ மனைவி என்னவா
அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கு,
எலும்புருக்கியா இருக்கும். சோ அப்ப குணசாரியான ஸ்திரி குடும்ப வாழ்க்கும் மிக மிக இன்றியமையாது. அப்ப குணசாரியான ஸ்திரி எப்படி இருப்பான்னு சொல்லி அதே நீதிமொழிகளும் நமக்கு தெளிவாய் சொல்றது. கர்த்தருடைய வேதத்தின்படி வேத வசனத்தின்படி தங்கள் குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அங்கே தேவனுடைய சமாதானமும் நம்பிக்கையும் இருக்கும்படி சத்தியின்படி நான் உங்களை சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சரி, குணசாரியான ஸ்திரி எப்படி இருப்பாளா? அப்போ நான் சொல்றதுபடி
31:10 யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்துக்குரியாது.
குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் கொடுக்கிற முதல் குறிப்பு என்ன தெரியுமோ? நல்லா கவனிங்க. முதல் குறிப்பு என்னவென்றால் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்ப குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக நடந்து கொள்வாள். விலைகள் ஒரு குணசாரியான ஸ்திரி புருஷனுடைய நம்பிக்கைக்கு ஏதுவாக நடந்து கொள்வார். அவனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆகவே மனைவி புருஷனுக்கு ஏற்றபடி தன்னை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளணும் பக்குவம். அதுக்காக பாவம் செய்யணும் அர்த்தம் இல்ல. சத்தியத்தின்படி மனைவி புருஷனுக்கு ஏற்றபடி தன்னை பாருங்க. கல்யாணம் கட்டுறதுக்கு முதல்ல நாம நமக்கு ஒரு கோள்கள் நமக்கு நாம வாழ்ந்திருக்கோம். நாம் பெரும்பற வாழ்வுதான் நமக்கு ஒரு இஷ்டப்படி. ஆனா கட்டின பிற்பாடு அப்படி நமக்கு இருக்கல. இனி உன் புருஷனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நீ பார்க்கணும் அப்படிதான் பைபிள் சொல்லுது. சோ திருமணம் ஆகிட்டா புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் மனைவி யோசிக்கலாம், புருஷன் மனைவிக்கு எப்படி அவ யோசி. திஸ் இஸ் ஃபேமிலி லைஃப். நான் முந்தி இருந்த மாதிரி தான் இப்படி இருப்பேன். அம்மாவோட அப்பாவோட இருக்கும்போது இருந்த மாதிரி நான் எப்படி சுதந்திரமாக இருந்தேன். உங்களை கட்டின பிற்பாடு எப்படி அப்படியெல்லாம் நாம் அப்படி நாம கட்டாம இருந்திருக்கலாமே. அப்படி சுதந்திரமா தான் வாழ விரும்பணும்னு சொன்னா கல்யாணம் கட்டாமலே இருந்திருக்கலாம். சோ கல்யாணம் கட்டின பிற்பாடு உன் கணவோட விருப்புகளையும் கொஞ்சம் நீ யோசிக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை குறித்து கொஞ்சம் யோசிக்கணும். புருஷனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்னத்தை சமைச்சு கொடுத்தா அவனுக்கு பொறுப்பு அதை கொஞ்சம் யோசிக்கணும். மனைவிமாருக்கு புருஷன்மாரு ட்ரீட் பண்ண புரியணும். அப்படி இல்லாட்டி அவன் வேற இடத்த தான் நாடுவான். பிறகு நாம கோபிக்கணும். வீட்டுல வேலை முடிஞ்சு புருஷன் வரும் பொழுது வீட்டுல பிரச்சனைகளை அடுக்கி வச்சு கொண்டு பிள்ளை அந்த பிள்ளை அப்படி இந்த பிள்ளை இப்படி அவங்க எடுத்து இப்படி கதைச்சாங்க இவங்க இப்படி இப்படிலாம் கதைச்சாங்க. இது எல்லாத்தையும் தான் எல்லாம் கேட்டு வச்சு புருஷன் வந்தோட இது எல்லாத்தையும் கொட்டுறது. அவன் வேலை முடிஞ்சு களைச்சு போய் நான் 8 மணி தேலும் அந்த நெருக்கடி கிடந்து 9 மணி தேலும் வீட்டு வரைகளும் ஒரு ஆறுதலாக இருக்க பிளெக்ஸி ரிலாக்ஸ் ஆகிருப்பா வீட்டு வந்ததுல மனுவிலையும் சாப்பாடு கொடுத்துட்டு கொட்டோ கொண்ட கொட்டா அவன் அதையும் இதையும் அவனுக்கு என்ன செய்ய இருச்சதான் வரும். ஞானம் இல்லாம நடக்கிறது. எந்த நேரத்தில் என்னத்தை கதைக்கணும் தெரியாம கதைச்சு காரியங்களை கெடுத்து குடும்பங்களை குழப்பி ரோடு வரைக்கும் போயிருக்க எத்தனை பேர் இன்றைக்கு. ஓகே, பிள்ளைகள் குழப்பி செஞ்சிருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு ஒரு டைம் இருக்குது. எதை எப்பொழுது கதைக்கொண்டு நம்மளுக்கு கொஞ்சம் புரியணும் பாருங்க. அதுக்கு பேர் ஞானம், விவேகம். என்ன கரிமான குழு சரி புருஷன் வந்தா அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை ஆரம்பிச்சு கொஞ்சம் இருந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் போன பிற்பாடு அன்பாக பண்பாக காரியங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தி சொன்னா காரியத்தை நம்ம முடிக்கும். அதை விட்டுட்டு வேலை முடிஞ்சு வந்தோடன அவன் களைஞ்சு போடு சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைக்கு இப்படி இவன் இப்படி அப்படி கச்சா இப்ப அவனுக்கு என்ன எரிச்சல் கோவம் தான். ஏற்கனவே அங்கு கிடந்து கஷ்டப்பட்டு வரான். வாரம் வீட்டுல வந்து ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆகவே சில புருஷன்மார் என்ன நினைக்கிறாங்க, வேலை முடிஞ்சு வந்தாலும் எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு லேட்டா வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா வீட்டை போனா அங்க ஏதாவது வச்சுட்டே இருப்பாங்க, அதை சொல்லி இதை கூட அலட்டி கொண்டு இருப்பாங்க. ஆகவே கொஞ்ச நேரம் வேலை முடிஞ்சு எங்கேயாவது இருந்துட்டு பிறகு கொஞ்சம் லேட்டா வரும். புருஷனுக்கு வேலை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் வீட்டுல நிக்கணும்ன்ற ஒரு விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிற மனைவி விவேகம் உள்ளவர். அவள் புருஷோட இருதயம் அவளை நம்பும். சோ புருஷன் நம்புற அளவுக்கு மனைவி நடக்கணும். அடுத்தபடி நேரம் போது
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள்.
குணசாலன் ஸ்திரீ அடுத்த பக்கம் என்ன தெரியுமோ, அவள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன் புருஷனுக்கு எப்பயும் நன்மையே செய்கிறாள். அவ கோபிச்சாலும் மனைவிய புருஷன் விளங்கி கொள்ளாவிட்டாலும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையே செய்கிறாள். உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி செய்யும் எனக்கு அதுபடி தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ நம்மை நாம சப்பி பண்ணியே ஆகணும். ஒருவரை நீங்க நினைத்தபடி புருஷன் இல்லாமல் இருக்கலாம், இனி என்ன என்ன செய்யறது, இதனால என்ன மாத்திரதா, இதுக்கு நாம என்ன செய்யறது. சோ இதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபித்து ஆண்டவரே அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை கொண்டு வரங்களை கர்த்தரை நம்பி போராடி ஜெபித்து புருஷோட வாழ்விலே மாற்றங்களை தேவன் கொண்டு வரத்தக்கதாக ஏன் நம்ம போராடி ஜெபிக்க கூடாது, ஏன் ஆண்டவரை நம்ப கூடாது. எந்த புருஷோட வாழ்வில் திருந்த வேண்டிய காரியம் இல்லை, எந்த மனைவியோட காரணம் மனைவியோட வாழ்வில் எல்லா இடத்திலும் மாற வேண்டிய திருந்த வேண்டியது இன்னும் உண்டு. அதற்கு தான் நம்ம தேவோட வசனத்தை கேட்கிறோம். எந்த அளவுக்கு வேத வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகிறது. ஆகவே மாற்றங்களும் மனம் திரும்புவதும் நம்முடைய வாழ்வில் ஏற்பட நமக்கு தேவை தேவோட வசனமும் ஆவியான உதவி. இவை ஆவியான வசனமும் ஆவியான உதவியும் இல்லாமல் நமக்குள்ள மாற்றங்கள் மனம் திரும்ப வாரத்துக்கு இடமில்லையே. ஆகவே தான் நான் ஒவ்வொரு முறையும் வந்து தேவோட வசனத்தை நாம கேட்கிறோம். தேவோட வார்த்தைகளை கேட்டு கேட்டு மாற்றங்கள் தேவ நமக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வர நாம நாம சப்மிட் பண்றோம். சோ குணசாலியான ஸ்திரீ என்று செய்வாள் சொன்ன தன் புருஷத்தை நம்பத்தக்கதாக நடந்து கொள்வாள். இரண்டாவது அவள் தீமை அல்ல எப்பொழுது தன் புருஷனுக்கு நன்மையே செய்கிறவள். சரி இப்ப 13-19 வரைக்கும் படிங்க.
தன் கைகளினால் இச்சாத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை வெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலேயே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும்.
சொல்லப்பட்ட இந்த வசனங்களின் சாராம்சம் என்ன தெரியுமா? இந்த வாசித்த இந்த வசனங்களின் சாராம்சம் மறைவியை குறித்து குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்படுற சாராம்சம் என்னவென்றால் அவள் சுறுசுறுப்புள்ளவளாக இருப்பாள். அவள் ஒரு வியாபார கப்பல் என்று வசனம் சொல்லுவாள். ஒரு குணசாரியான ஸ்திரி அவள் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பார். பொதுவாக உங்கள் கனவு மாற கேட்டு பாருங்க, எப்பயும் தன் மனைவி சுறுசுறுப்பாக சோம்பறிகளாக இருக்கிற மனைவிகள் மேல புருஷன் விசனமாக இருக்கிறதுக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் படுத்தே கிடைக்கிறேன். ஒரு வீடுகள் வந்து நீங்க என்ன செய்கிறேன் நான் பார்க்கல, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் வாட்ஸ் கோயிங் இன் யுவர் ஃபேமிலில. ஒரு மனைவி மனைவியாக இருக்கணும். வீட்டில இருந்து அவள் உச்சமாக பிள்ளைகளை கவனித்து வீட்டை பொறுக்கி துப்புரவாக்கி கிளீன் பண்ணி தன் புருஷனுக்குரிய காரியங்களை பிள்ளைகளுக்குரிய காரியங்களை கவனித்து அவள் எப்படி தன் குடும்ப காரியங்களை பிள்ளைகளுடைய காரியங்களை அவளுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாள், உற்சாகமாக இருப்பாள், வேலை செய்து தன் குடும்பத்தை கவனிப்பாள். வீட்டு வேலையை கவனிக்கிறதோடு மாத்திரமில்லாத அவள் ஒரு வியாபார கப்பல் போல இருந்து அவள் வெளியில போய் வேலையும் பார்த்து குடும்பத்தை கவனிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஏனென்றால் அவள் குணசாரியான ஸ்திரி. இன்னைக்கு சில பெண்கள் வீட்டில பிள்ளைகளை ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை, படுத்து கிடக்குது. சாரியா தலையடின்னு சொன்னா தலையடி என்று அந்த நாள் முழுக்க பெட்டிலே கிடக்குது. ஐயா சமைக்கணும். நான் கேள்விப்படுற சில புருஷன்மார் மனைவி முன்பாக நல்லா சமைக்கிறாங்களா? அதனால சில மனைவிமாருக்கு அதுவே வாய்ப்பா போயிட்டுதோ. வீட்டில மனைவியானவள் கவனிக்கணும், அவள் சுறுசுறுப்பாக இருக்கணும், அவள் உற்சாகமாக இருக்கணும். வியாபார கப்பலை போல அவள் இருக்கிறாள். எப்ப பார்த்தாலும் சோர்றது, குந்தி கொண்டு இருக்கிறது, ஒழுங்கா சமைக்கிறதுல புருஷனுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டு அவள் சொல்லட்டும், புகழட்டும். பிள்ளைகளுடைய காரியங்களை கரித்தா கவனித்து அவளை வளர்த்தெடுக்கிறது அதுவல்லவோ மிக முக்கியம். இப்ப அப்படி வச்சுக்கொண்டு நீதிமொழிக்கு 14 முதலாம் வசனப்படி அதை வச்சுக்கொண்டு 14:1
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள்.
புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்னத்தை கட்டுறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். இப்ப என்ன கவனிங்க, புருஷன் குடும்பத்துக்கு மனைவிக்கு தலையாக இருந்தாலும் வீட்டை கட்டுகிற பாரிய பொறுப்பு மனைவியுடைய கருத்துல இருக்க இல்லையா? நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே உடைச்சு போறாள். இன்றைக்கு சில தாய்மார், சில மனைவிமார் புத்தி இல்லாம நடந்து, பொறுமை இல்லாம நடந்து, சுறுசுறுப்பு இல்லாம இருந்து, ஏனோதானோ என்று வாழ்ந்து தங்கள் சொந்த குடும்பத்தையே உடைத்து போட்டவர்களை நாம் அறிவோமே. என் காதுகளிலே கேட்கிறது இந்த சத்தம், நான் அறிந்திருக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள். எப்ப பார்த்தாலும் மறுபக்கத்துல வேலை 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 என்று ஓடி, வீட்டுல கணவனுக்கு பிள்ளை ஒழுங்காம பார்க்காம கவனிக்காம விட்டு கடைசியா குடும்பமே சின்ன பின்னமா போறது நான் அறிவேனே. சிலர் அட்டகோலிக்காக இருக்கிறார்கள், சிலர் வேக்கஹோலிக்காக இருக்கிறார்கள், சிலர் அட்டகோலுக்கு மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் வேலைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட இடங்களிலே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சந்திச்சு கதைக்கிறதுக்கு நேரவே இல்லை. மனைவி வேலை முடிஞ்சு வந்தா புருஷன் வேலைக்கு போறாரு, புருஷன் வேலை முடிஞ்சு வந்தா மனைவி வேலைக்கு போறாரு. சோ மனைவியும் புருஷனும் வேலையில, ஏனென்றா வீடு வாங்கியாச்சு, என்ன மோட்கேஜ் கட்டோடு மாசம் மாசம் குறிப்பிட்ட தொகை, கணவனும் மனைவியும் வேலை செய்யாவிட்டால் வேற வழியே இல்லை. கணவனும் மனைவியும் ஒக்கி போயிட்டாயிட்டு கிரவம் பக்கத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி சந்திரம் மாதிரி நடக்குது வேலை, கிரவம் பக்கமும் வேலை போய்கிட்டே இருக்குது. அப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கதைக்கிறதுக்கே நேரம் இல்லை. அவங்க பிள்ளைகளை என்ன பாக்குறாங்க, அவங்க தங்க போக்கு. அப்ப அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீடு இல்லாம பிள்ளைகளுக்காக, ஆனா பிள்ளைகள் என்ன, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளை சோடு நேரம் செலுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஆக வேலை வேலை என்று வேலைக்கு அடிமையாகி வாங்கின கடனை வீட்டையும் நினைத்து வேலை செய்து கொண்டிருக்க, பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் அவர்கள் தங்கள் பக்கங்களை பார்த்துட்டே இருக்க, கடைசியாக மிஞ்சினது என்ன, நாம கட்டின வீடும் வாங்கின வீடும் காணியும் மிஞ்சலாம், ஆனா பிள்ளைகள் இழந்து போடும். என்ன கேளுங்க, நான் சொல்றேன், நான் சும்மாவா கத்துறேன் கதைக்கிறேன், எனக்கு தெரியும், என்ன கேளுங்க. இரவும் பகலும் கனவும் மனு வேண்டு இரவு பகலா ஓடி வீடு கழிச்சு பிள்ளைகளை இழந்த பெற்றோர் கேளுங்க, நான் சொல்றேன். புத்துள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால இடிச்சு போடுறாள். சோ மனைவியானவள் வீட்டில இருந்து தன் பிள்ளைகளை கவனித்து, புருஷனை கவனித்து, காரியங்களை கவனிக்க தவறுவமாக இருந்தால் பிள்ளைகளை நாம் வருங்காலத்தில் இழந்து போனாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை பேர் வேலை வேலை என்று போய் அன்பாய் தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளை இழந்து விட்டார்களே. நாம் வாடுகிற தேசம் சூழ்நிலைகள் பயங்கரமானவள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்தும் கவனமாறுங்கள், கருத்தாருங்கள். கத்திரிக்கு ஸ்தோத்திரம் படிங்க. இப்ப அந்த நீதிமொழி 31 தொடர்ந்து பாருங்க, அந்த குணசாரிய ஸ்திரீ குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து,
20
சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து.
அடுத்தது குணசாரியான ஸ்திரீ என்ன செய்தால் தெரியுமோ, அவள் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவள் என்ன செய்வாளாம், எளிமையானவளுக்கு சிறுமியானவளுக்கு தன் கைகளை திறந்து, கைகளை நீட்டி என்ன செய்வாள், உதவி செய்யறவளாக இருப்பாள். சோ நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், நான் அதிகாலையில் எழும்பி இந்த இருட்டுக்குள்ள போய் குளிருக்குள்ள போய் பனிக்குள்ள போய் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கு தான் சொந்தம் என்று அவள் வைக்கல. அவள் குணசாலியாக ஸ்திரியாக இருக்கபடியால் தன் கைகளை தாராளமாக திறந்து ஏழைகளுக்கும் தேவைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் அவள் கொடுக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்பதை அவள் அறிவாளே. ஆகவே தன் பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்க தெரிஞ்ச அந்த குணசாலியான ஸ்திரிக்கு ஏழைகளுக்கு கொடுப்பதாலும் தேவ பார்வையில பிள்ளைகளுக்கு நன்மையையும் பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்கிற என்பதை அறிந்திருந்த அந்த குணசாலியான பெண் என்ன செய்தாள்? ஏழைகளுக்கு அவள் தாராளமாக கொடுக்கிறாள். ஏனென்றால் அவள் குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்றது. அடுத்தது படிக்க சீக்கிரம்.
உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறான்.
23 பாதிகள் இருந்தால் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கள் பெற்று. ஏன் தெரியுமா? மனைவி நடக்கிற நடக்கையினால, மனைவியிட வாழ்க்கையினால நடக்கையினால புருஷன் ஒளிமுக வாசல நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து பெயர் பெற்றிருக்காள். அப்படியானால் ஒரு மனைவி தன் புருஷனுடைய பெயரை கெடுக்கவும் முடியும், ஒரு மனைவி தன் புருஷனுடைய பெயரை காப்பாற்றவும் முடியும். பார், அவ ஒரு மனைவி தான் நடக்கிற நடக்கையினால் தன் புருஷனுடைய புருஷனுக்கு என்ன கிரீடமாக இருந்து ஒரு தன் நடக்கையினால் தன் புருஷனுடைய என்ன நடக்கையை காத்துக்கொள்ளக்கூடியவளாக இருக்கணும். அவள் அவள் தன் நடக்கையினால் தன் புருஷன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பேர் பெற்றவனாக இருக்கத்தக்கதாக அவள் வளர்ந்து வாழ்ந்திருக்க பாருங்க. இன்றைக்கு சில மனைவிமாருடைய நடக்கையினால் காரியங்களினால் கெட்டி போன ஊழியங்களே நான் அறிவன் என்று கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன். தேவ அழைப்பு பெற்றவர்கள், தேவ கிருபைகளை பெற்றவர்கள், நல்ல தாளந்துகளை பெற்ற சில ஊழியர்கள் பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு பிரகாசிக்க முடியாமல் போய்விட்டார்களே. ராஜ்ய நஷ்டம் ராஜ்யத்துக்கு அல்லவா? 19 படிக்கும்.
மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு.
மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. ஒழுக்கு இருக்கிற வீட்டில் எவன் தான் தங்குவான்? அடுத்த வசதியை படிங்க, 14.
வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு.
சோ ஓயாத மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி சொல்லுறேன். சோ நீதிமொழிகள் 18:22 சொல்றது, மனைவியை கண்டடைகிறோம் நன்மையை கண்டடைகிறான் கர்த்தரால். எனக்கு அதான் ஆச்சரியம், கர்த்தரால் தயவும் போயிடறான். 19:14 சொல்லும்போது, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். இப்படியெல்லாம் நான் பார்த்தேன், ஆனா இந்த அளவுக்கு புருஷனை குறித்து வேதத்தில் சொல்லல. ஏன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக குடும்ப வாழ்க்கையின் சபாதாரத்துக்கு 2 அல்லது 3 ஆலோசனை சொல்லி நான் விடுக்கிறேன். எபேசியர் 5:22, எபேசியர் 5:22.
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு
கவனிக்கணும். இதை கவனிக்க என்ன தெரியுமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க.
இதைதான் நீ கவனிக்கணும். அப்ப புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுறது போல புருஷனுக்கு கீழ்படி. இப்ப நீங்க மனசுல சொல்றீங்களோ, எப்படிதான் இவருக்கு நான் கீழ்படுகிறதோ. உண்மைதா, சில புருஷன்மாருக்கு கீழ்படுறது கடினமா தான் இருக்கும். ஆனால் அங்கதான் நம்ம தேவ கிருபை நாடன் கத்தனத்துல நம்ம மன்ற ஆண்டவரே, என் புருஷன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தாருக்கு, ஒரு மனத்திருப்பதை தாருக்கு ஆண்டவர் அங்கதான் நம்ம உருக்கமாக பிடித்து நம்ம செபிக்கணும். அதை விட்டுட்டு என் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படி என்று 10 பேருக்கு நாம சொல்லி தீர்றதால நம்மளுடைய மனுஷன் வாழ்க்கையில மாற்றம் வராது. நாம் அதுக்காக கருத்தாக கத்தனத்துல கண்டிப்பாக நாம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்வில் மாற்றங்களை தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே கத்தருக்கு கீழ்ப்படுறது போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்றது. சோ அதே போல 5:24 படிங்க. 5:24,
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படுகிறது.
இதைத்தான் கவனிக்கணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு புருஷன் எப்பயும் கீழ்ப்படி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கூடாது. மனைவி எப்பயும் புருஷனை பார்த்து அன்பு கூறணும் அன்பு கூறணும் சொல்லி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இப்ப நாம சில நமக்கு தான் எப்பயும் சார்பா எடுத்துக்கணும். கீழ்ப்படி, முதல் கீழ்ப்படி. அவங்க சொல்லுவாங்க, நீ அன்பு கூறு, நீ அன்பு கூறு. இப்படியே நாம சண்டை பிடிச்சிட்டு இரும்பு வந்தால் முடிவு என்ன? இதை யோசிப்பார். சோ ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும், அன்பு கூறணும், கீழ்படியும். இந்த பாஸ்டர் போல் யோங்கிச்சோ ஒரு காரியத்தை எழுதி நான் பார்த்து யோசிச்சிருச்சு. அவர் சொல்றாரு, ஒரு நாள் வீட்டுல அவருக்கும் மனைவிக்கும் சண்டை, பாஸ்டருக்கும் மனைவிக்கும் சண்டை. பாஸ்டரும் சண்டை பிடிப்பாரோ என் வீட்டுல கேட்டுப்பார். போல் யோங்கிச்சோ மனைவிக்கும் சண்டை. அப்ப மனைவி அவரை பார்த்து சொன்னாராம், இஞ்சருங்க. சில பேர் அப்படித்தான் கூப்பிடுறேன், இஞ்சருங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், புருஷன் கூப்பிடுறாரு, அப்பா. நான் சொல்லிச்சேன், அரே இவங்க யாரும் அஞ்சுதான் அப்பொழுது அப்பா அனுப்பு கூப்பிடுறாரு. பார்த்தா அம்மா கிச்சனுக்காண்டு. ஓ, அப்ப எனக்கு விளங்கிச்சுது, இந்த வீட்டுல இந்த டைலாக் தான் போறாங்க. இதெல்லாம் பாவம் தப்பு ஒன்றுமில்லை, நான் சொல்றேன். புருஷன் மனைவியை கூப்பிட்டு கூப்பிடுறாங்க அப்பா, மனைவி புருஷனை கூப்பிடுறாங்க அம்மா. சரி, இது அவங்களோட பாசியோட நமக்கு என்ன என்னெல்லாம். சில பேர் சில பேர் அவங்க தான் அப்படி, சில பேர் எப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே. சரி, அதை படுங்க. சோ இப்ப இப்ப சொல்றாரு, மனைவி ஒரு நாள் யோங்கிச்ச பாஸ்டர் சொன்னாராம், சொன்னாங்களாம், இஞ்சருங்க நாம போய் சேச்சிலேயே இருப்போம், மனைவி பிள்ளைகளா சேர்ந்து குடும்பமா போய் சேச்சிலே இருப்போம் என்று பாஸ்டர் போல் யோங்கிச்சோட மனைவி சொன்னாங்க. அப்ப இவர் கேட்டாரா, ஏன் அப்படி என்ன? மனைவி சொன்னாரா, சேச்சில பார்த்தா உங்களை தேவ தூதம் போல இருக்குது, வீட்டுல பார்த்தா உங்களை பிசாசு போல இருக்குது, ஆகவே சேச்சில போயிருந்தோம் அப்படின்னாரு. அப்பட்டும் அப்படி எழுதி வச்சிருக்கு. அப்ப அவர் எழுதுற கீழே அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என் மனைவி என்னை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்தல. என்னதான் நான் பிரசங்கப்படுதாலும் நத்திறந்தபடி இடங்கள் உண்டு சொல்லி, அதுக்கு பிற்பாடு அவர் யோசிச்சு சில காரியங்களை திருத்தி தன் மனசியை அப்ரிசியேட் பண்ணி எப்பையும் அவளையே பிள்ளையே வைக்காமல் தன் பிள்ளைகளை உடைத்து பிற்பாடு தங்கள் குடும்ப காரியத்தை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள. இன்னொரு நாள் இவர் எங்கேயோ ஊழியத்துக்கு போய் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ற கேளு. ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வீட்டை படுத்திருக்கிறார், முடிச்சிருவார், ரைட், படுத்திருக்கிறாரா, படுக்கிறதுக்கு வரார், மனைவி பெட்டில் நிற்கிற. இவர் வந்து பார்த்தாரா, தன் மனைவி அவர் எழுதுற எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தன் மனைவி பார்த்தாரா, தன் மனைவி மேல ஒரு பொறுப்பு. இவளையா போய் நான் கட்டினேன், இவளை போய் கட்டினேன் அப்படின்னு சொல்லி, அவ ஒரு ஒரு அழகும் இல்ல சௌந்தர்யம் இல்ல, இவளை போய் கட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவினு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பொறுப்பும் கசப்பும் இருந்த இவ போய் பெட்ல போய் படுத்தாலும் இவருக்கு நித்திரம் வரல. அப்ப அவர் என்ன செஞ்சாரா, அவர் எழுதுறாரு, தான் எழும்பு இருந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணாரா, ஜெபம் பண்ணி போட்டு அவர் அசுத்த ஆவிகளை கடிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சாரா. அவர் எழுதுறாரு, தான் அப்படி ஜபிச்சு அசுத்த ஆவிகளை கடிஞ்சு கொள்ளும் பொழுது தன் ரூமில் வீட்டுல வீட்டு ஜன்னல்கள் எல்லாம் அதிர் அசைகிற அதிர்ற சத்தத்தை பார்த்தாரா. என்னடா அந்த கசப்பு, மனைவி மேல இருந்த அந்த கசப்பு, எனக்குள்ள மனைவி மேல கொண்டு வந்த கசப்பின் ஆவிகள் என் உருமுக்கு இருந்து வெளியில போறதை என் கண்களால பார்க்க முடியாது சொல்றேன். கடவுள் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகளை போட்டு குடும்பங்களை உடைக்கிறதுக்கு பிசாசு இன்றைக்கு எத்தனை விதமாக செயல்படுறப்பார். நல்லா இருந்த குடும்பங்கள், அன்பா இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு அம்மோடு போயிருக்குது. கசப்பு பரப்பு. சோ மனைவி புருஷனுக்கு கீழ்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்படியும். அதே போல புருஷன் மனைவிடத்துல அன்பா இருக்கும். எல்கான தன் மனைவிடத்தில் அன்பு கொண்டபடியால் அவள் குறைவை பார்க்காம அவளின் அன்பு கொண்டான்னு சொன்ன பார்க்கிறோம். இன்னொரு வசனம் மாத்திரப்படி 5:33.
எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன்.
புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறவனும் மனைவி புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க. நம்ம நாட்டில் நான் பார்த்திருக்க, நம்ம கலாச்சாரத்தில் சில பொம்பளில் புருஷனை பாற கூட சொல்ல மாட்டேன், பயபக்தா இருக்கும். சோ மனைவி இடத்துல புருஷன் அன்பு கூறணும், புருஷன் மனைவி புருஷனிடத்துல பயபக்தியா இருக்கணும், புருஷன் மனைவிடத்துல அன்பு கூறணும். வேதம் வருபுகிற தேவன் வருபுற பயபக்தியில குடும்பமாக நாம இருக்கணும். சரி, நான் முடிக்க போறேன். 3 ஆலோசனை சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்க, முதலாவது கடவுள் மனைவிக்குள்ள சரியான ஒரு பேச்சு தொடர்பு இருக்கும். யூ ஹாவ் டு ஹாவ் எ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். கணவன் மனைவிக்குள்ள மனம் திறந்து பேச நேரம் எடுக்கணும். புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில பேச்சு தொடர்பு சரியாக இருக்கணும். அப்படி இல்லாத குடும்பங்களில் சீக்கிரத்தில் குழப்பங்கள் வாரத்துக்கு இடம் இருக்கு. தன் மனதில் இருக்கிறத மனம் திறந்து தன் புருஷனோட மனைவியோட கதைச்சு கொடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கணும். இது வேலைக்கு போயிட்டு வந்தா புருஷன் வீட்டுல மூச்சு மறுக்கல போயிருந்து டிவியே பார்த்துட்டு பிறகு சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் வேலை திரும்ப வாரது வீட்டுல டிவியை பாக்குறது படுக்கிறது பேருந்து ஓடுறது அல்லது நாலு பேர்ட போன் கதைக்கிறது படுக்கிறது. எல்லாரோடையும் போன் கதைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, ஏன் வீட்டுல நம்ம மனைவியோட கதைக்கிறது? அது மாத்திரம் இல்ல, வீட்டுல மனைவி இருக்கு புருஷன் ஏன் வெளியில சொத்து தெரியணும்? கண்ட மாதிரி நான் சொல்ற கேளுங்க, யோபும் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிசாசு எங்கிருந்து வர சொன்னா பூமி எங்க சுத்தி பார்த்துட்டு வார என்றார். சுத்தி தெரிஞ்சிட்டு வார, பிசாசு சுத்தி தெரியறார். இது இப்படி இருக்கு. அப்போ சில 10:38 இயேசு கிறிஸ்து கொடுத்த தெரியுமா, அவர் நசரனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகப்பட தேவனோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்வதாக பிசாசு வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குறவராக சுட்டி திரிந்தார். பிசாசு சுத்தி திரிதா அவன் ஒரு நோக்கத்தோட யார் நப்பிள்ள இருக்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசு சுத்தி திர இதற்காக நன்மை செய்யவும் பிசாசு புதிய இருக்கிறவர்களை விடுதலையாக்குறவங்க அவர் சுட்டி திரிதார். இன்றைக்கு நாம ஏன் சுத்தி திருறோம், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காம ஏன் சுத்தி திரும்ப? ஆகவே நான் சொல்ற கேளுங்க, காரணம் இல்லாம சுத்தமா சுத்தி திரும்பவர்கள் அவர் சுத்தி திரும்பவர்கள் பக்தியாக வாழ முடியாது. காரணம் இல்லாம சும்மா சுத்தி திரும்பவர்கள் பக்தி உள்ளவர்களாக வாழவே முடியாது. ஆகவே நாம சரியான இடங்களிலே சரியான இடத்துல இருந்து குடும்பங்களை கவனித்து கணவர் மனைவியோடு பேச, ஏங்க கட்டுறதுக்கு முதல்லதான் நேரம் முடித்து நல்லா கதைச்சம் இருந்து மடத்தியால கணக்காக கதைச்சு உன்னை பார்க்காம இருக்கல அது நீ இல்லாட்டா நான் இல்ல அப்படின்லாம் என்னவெல்லாம் சொல்லுவாங்களே என்னென்ன வார்த்தைன சொல்லிருப்பான். ஆனா இன்றைக்கு கதைக்கிறதுக்கு வருபவன், ஆனா எல்கானா பாருங்க எத்தனை வருஷம் போனாலும் மனைவியில வச்சு அன்பு மாறல், புருஷன்ல வச்சிருந்த அன்பு மாறல். அது மாத்திரமில்ல, வயசு போனா வயசுக்கே இந்த மாற்றங்களை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பதில கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் இருந்த மனுஷன் இப்பயும் இருப்பாள் என்று நாம எதிர்பார்க்க முடியும். அது போல புருஷனும் வயசு போக போக அவங்களுடைய வயசுக்கேற்ற மாற்றங்களை நாம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் அதர். சோ வி ஹாவ் டு ஹாவ் அ டைம் டு டாக் ஈச் அண்ட் அதர் வித் ஓபன் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் அதர். சோ வயசுக்கேற்ற மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கணவன் மனைவியை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு 16 கல்யாண கட்டைகள் இருந்த மாதிரி தான் மனைவி இப்பயும் இருக்கணும் புருஷனை இப்படி இருக்கணும், இட் இஸ் இம்பாசிபிள். இப்படிப்பட்ட காரியங்களினால ஏற்பட்ட சிக்கல்கள் அநேகம் இருக்கு. சோ குடும்ப வாழ்வில் ஹெல்த்தியாக இருக்க கணவன் மனைவி ஒரு டைம் எடுத்து பேச கற்றுக்கொள்ளும், கதைக்க கற்றுக்கொள்ளும். சோ என்ன நடந்தது, என்ன போன வந்த இடங்களில் நானும் இந்த காரியத்துல வீக் தான். என்னடா ஒரு காரியத்தை கண்ட மனைவி 10 நிமிஷத்துல சொல்லி முடிப்பாள்டா, நான் ஒரு காரியத்தை 1 நிமிஷத்துக்கு சொல்லி முடிப்பேன். அதான் எனக்கு இருக்க இலங்கையில போயிட்டு ஊடி அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விஷயத்த முடிப்பேன். ஆனா அவள் அங்க போயிட்டு வந்த சொன்னா காரியத்தை அது சொன்னா நான் கேட்டுட்டே இருக்கணும். சோ இதான் இருக்கும். அப்ப இதுல நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும், நாம மனம் திறந்து ஒரு கதைக்கு கட்டணும். என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, யூ ஹாவ் டு டாக் ஈச் அதர் பிகாஸ் யூ ஆர் எ ஃபேமிலி. நீங்க ஒருவர் கதைக்க நேரம் செலவழிக்காவிட்டால் அவர்கள் வேறு இடங்களில் கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக. சோ நாமளே அதுக்கு வாய்ப்பு வழிகளை ஏற்படுத்தும். நான் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். மனைவி புருஷனோட சரியாக கதைக்கிறதுக்கும் உறவாரத்துக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் எடுக்காட்டால் அவன் வேறு இடங்களை கவனிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். சோ நாம படி ஏற்ப, அது போல புருஷன் மனைவியோட கதைக்கிறதுக்கு சரியாக இருந்து உறவாரத்துக்கு நேரம் எடுத்து சொன்னா அவள் வேறு வழியை பார்க்கறதுக்கு முயற்சிக்கிறான். So take a time, take a proper time to talk and each another, to understand each another. One understand panikol valaikulla manadile irukkira kavalaigalo paarangalo ennangalo edukala katta thittangalo whatever anything. So share one, that is family. Kadavan manavikile sandeha kaaryangal varadapadi kaathukolla. O pala vadakkalukku mudbaga oru sagori enakku sonnar, sandeham vandu vittal sandosham poiyirumanda nalla irundhu kudumbam. உண்மை இல்ல, ஆனா சந்தேகம். யாரோட மனைவி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நான் முந்தி சொல்றேன், கணவனும் மனைவிய கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்ப. யாரோட காய்ச்சல், யாரோட போன, எங்க போன, ஏன் சிரிச்சன், ஏன் பார்த்தேன், இப்படி எல்லாம் நாம எப்படித்தான் நாம கட்டுப்பாச்சு, கொஞ்சம் விடுங்க ஃப்ரீயா, கொஞ்சம் கதைக்கட்டு பேசு. அப்ப இதுக்காக நாம ஆகும் அவர் இப்படி இப்ப நம்ம இல்ல, நான் என்ன சொல்றேன் கவனிங்க, குறிப்பிட்ட ஒரு நபரோட கணவன் மனைவிக்குள்ள குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட அதிகம் கதைக்கிறது மனைவிக்கு பொறுப்பு இல்லை என்றால் புருஷன் அதை தவித்துக் கொள்ளும். புருஷனும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட பெண்ணோடையோ அல்லது மனைவி ஒரு குறிப்பிட்ட ஆணோடையோ அதிகம் கதைக்கிறது மனைவிக்கும் புருஷனுக்கும் விருப்பம் இல்லையோ, கணவன் மனைவியை தவித்துக் கொள்வது ஞானம். ஏனென்றால் நீ ஒரு குடும்பத்தை ஏன் இழக்கணும், ஒரு குடும்ப சமாதானத்தை நீ ஏன் இழக்கணும். அது நேரத்தில் கணவன் மனைவிக்கு எப்பயும் ஒருவருமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கக்கூடாது. சந்தேகம் பல குடும்பங்களையும் உறவுகளையும் ஐக்கியங்களையும் உடைத்திருக்கிறது. நாம் அறிவோமே ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவில்லாம இருங்க, முடியுமான அளவுக்கு ஒரு ஓப்பனா ஒளிவு மறைவில்லாம இருங்க. சில சில ஹஸ்பண்ட்மார் என்ன பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி மனைவி மாருக்கே தெரியாது. சில புருஷன்மாரு எங்க போட்டாங்கன்னா வீட்டில் இருக்க சிஸ்டர் யாரும் கேட்டு சரியா சிஸ்டர் எங்க பிரதர் தெரியாது. அவர் தந்தை இஷ்டப்படி போவாரு, தந்தை இஷ்டத்துக்கு வருவாரு. மனைவிக்கே புருஷன் எங்க போறேன்னு தெரியாது, எப்ப திரும்பி வருவான்னு தெரியாது. என்ன பரிதாபமான குடும்பங்கள் யோசிச்சுப்பாரு. கட்டின மனைவியை கட்டி வீட்டில் விட்டுட்டு கண்ட மாதிரி எல்லாம் ஆளுகிறது போகிறது வாரு, ஃப்ரெண்ட்ஸோடு சுத்துறது. அப்படின்னா ஏன் நம்ம கல்யாணத்தை கட்டணும், ஃப்ரெண்ட்ஸோடயே வாழ்ந்திருக்கலாமே. கொஞ்சம் நாம யோசிக்கிறது, உனக்கு ஒரு மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, உனக்கு ஒரு உறவு இருக்கு, அதை விட்டுட்டு கண்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட தெரியும்னு சொன்னா ஏன் நீ கல்யாணத்தை கட்டணும். நான் உலகத்துக்கு சொல்ல இல்ல, தேவட்ட பிள்ளைகளுக்கு நமக்கு தான் சொல்றேன். எனக்கு ஒரு இடத்துக்கு போனா போன விஷயத்த முடிச்சு அடுத்த நிமிஷம் வீட்டு நிக்கத்தான் நான் வரும்புறேன். நான் ஒரு தேவட ஊழியக்கா, எனக்கு ஞாபகம் இருக்க எங்கு நான் சுத்தி அலைஞ்சு தெரியுது இல்ல. ஒருவருக்கு ஒரு ஒளிவு மறைவில்லாம இருக்கணும். எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, சரி போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிட்டு இங்கதான் எல்லாட்ட யார்ட்ட கையில ஹண்டி ஒரு மெசேஜ் கூட நான் போட்டத்தில் இப்படி லேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணி விஷயம் முடிஞ்சு. அப்ப என் புருஷன் எப்போ வருவார், அட மனைவி எப்போ, பிள்ளைகள் பிள்ளைகள் அப்படி பிள்ளைகள் போனா தங்க அம்மா அப்பாவுக்கு எங்க போற கூட யூ ஹேப் நீங்க அதை நீங்க தெரிவிக்கணும், சொல்லணும். அதுக்கு தான் இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய கையிலேயே கண்டி இருக்கு, சாப்பாடு இல்லாட கையிலேயே கண்டி இருக்குது பாரு, சாப்பிட காசு இல்லாட்ட கண்டி இருக்குது பாரு கையில். நம்ம இளங்கையில போய் பார்த்தாலும் எல்லாரும் பெரும் பார்த்த கையில கையில கண்டி இருக்குது பாரு. கடைசியாக ஒரு காரியத்தில் சொல்லி முடிக்கிறேன். குடும்பத்தில் ஏற்படுகிற சிக்கல்களையும் சச்சரவுகளையும் அகற்ற குறைக்க சிறந்த வழி குடும்பமாக ஜெபம் பண்ற கடவுள் மனைவி குடும்பம் சேர்ந்து நாம ஜெபம் பண்ண பல ஜெபத்தில் ஒருவர் ஒருவர் நாம தாங்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்யற சத்துருவுகளை நாம மேற்கொள்றதுக்கு குடும்பமாக ஜெபித்து நாம ஜெயம் எடுக்கணும். சோ குடும்பத்தில தேவ சமாதானமும் ஆளுகையும் இருக்க குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில ஜெபம் இல்ல, ஆகவே பிசாசு உள்ள புகுந்து பிரச்சனைகள் வேதனைகள் திடீரென்னு பார்த்தா கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு முன்பாக தகப்பன் தாயும் சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறதுக்கு தக்கத்தக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சண்டை, காரசாரமான வார்த்தை பிள்ளைகள்லாம் கேட்டுக்க. நாளைக்கு உங்க பிள்ளைகள் அதே பொலவு பண்ணக்கூடாதா, அம்மா அப்பா அப்படி சொன்னா ஏன் இப்படி செய்யக்கூடாது, இப்படி ஏன் கதை கூடாது, அப்பா அப்படி சொன்னாரு அம்மா அப்படி சொன்னா நான் அப்படி சொல்லக்கூடாது, அவங்களை அப்படி நினைக்கிறதுக்கு இடம் இருக்குல்லவா. நாம செய்யாத ஒன்று நம்ம பிள்ளைகளை எதிர்பார்க்க கூடாது. நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும், நாம எப்படி வாழ்றோம் பண்றது பிள்ளைகள் பார்க்கணும். வீட்டில் அம்மா அப்பா ஜெபம் பண்றாங்களோ பிள்ளைகள் பார்க்கணும், பார்த்து பிள்ளைகள் ஜெபம் பண்ண பழகணும். வீட்டில் வேதத்தை படிச்சு கத்தோட வாழ்றாங்களோ பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள் ஃபாலோ பண்ணணும். நாம எப்ப பார்த்தாலும் டெலிபோன் கதைக்கிறதும் டிவி பாக்குறதும் அங்க சொன்னா பிள்ளைகளும் அதையே ஃபாலோ பண்ணும். நாளைக்கு உலகத்தோட போன பிற்பாடு நம்ம அழுது கண்ணி விட்டு என்ன பிரயோசனம். அவன் அவங்களுக்கு அன்பா சொல்றேன், தயவு செய்து சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜபிக்கிறது குடும்பம் ஜபிக்க நேரம் இல்லை விடுங்க, ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நேரம் கிடைக்கிற போது இடைக்கடியிலாவது நாம குடும்பமாக பிள்ளைகளையும் பச்சைக்கு நாம ஆண்டவரை சோத்திரமொழிக்கு நாம ஜபிக்க கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், உலகத்திலே வெளியிலே குடும்பங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் பிளவுகள் கோடு வரைக்கும் போகுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்குள்ளே நமக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய ஆளுகை அரசாட்சி சமாதானம் குடிகொள்ளும். அப்படிதான் மற்றவர்கள் நாம நம்புகிற நாம வழிபடுகிற ஆண்டவரை நம்புவார். அவர் குடும்ப வாழ்விலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் மகிமைப்படட்டும். சோ சச்சரிவுகளை சரிப்படுத்திக் கொள்வோம், பிழைகளை குறைகளை திருத்திக் கொள்வோம். நாம உணர்ந்து திருந்தணும், மாறணும், மனந்து இப்படியே நாம அப்படியே நாம இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வரணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், பிள்ளைகள் பெற்றோருக்கிடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு ஒப்புரவாத வரணும், ஒரு அன்பு சமாதானம் வரணும். கத்தரங்கை மகிமைப்படுவார், தேவனுடைய ஆளுகை இங்கே பரிபடுவார். கத்தருடைய தாபத்தை ஸ்தோத்திரம் ஜெபம் எல்லாரும் படுத்து. தேங்க்ஸ்.